கிறிஸ்துவுக்கு அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய கிறிஸ்துவ ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வேண்டுதலோடு கூட, மீண்டுமாக தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக ஒரே சபையாக நாம் ஒருவரிடத்தில் ஒன்று கூடி அவருடைய மகத்துவமான சத்தியங்களை பரிசுத்தமான வசனங்களை கூட நாம் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொள்ளும் விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை ஒரு புதிய நேரத்தை கிருபையாக கூட்டிக் கொடுத்திருக்கிறார். அதற்காக கூட நாம் அநேக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் எடுத்துக்கொண்டு மீண்டும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சமாதானம் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான சத்தியம் மலை பிரசங்கம். அந்த சத்தியத்தில் கிட்டத்தட்ட கடைசியாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கர்த்தர் நமக்கு என்ன ஒரு காரியத்தை நாம் இன்று விளக்கிருக்கிறார் என்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த பாடத்தினுடைய வசனமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 வசனம் 9 அடங்கியிருக்கு. 5 வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். பிரியமானவர்களே, கடந்து போன பாடங்கள் முழுவதுமாக நாம் பார்த்து வந்திருக்கிற போது கடந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கிட்டோம். அதன்படி கூட தேவன் அவருடைய சிந்தையிலிருந்து பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்தார். என்ன பாடங்கள்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை அவங்க தரிசிக்க போறாங்க, தேவனை அவங்க தரிசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அநேகமாக நம்முடைய இந்த மாம்ச சரீரத்தில் இந்த உலக ஜீவியத்தில் நம்முடைய மாம்ச கண்களால இல்ல, நம்முடைய சிந்தையில நம்முடைய இருதயத்தின் கண்கள்ல, நம்முடைய விசுவாச கண்கள்ல நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவங்களை, ஏன் அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களை அநேகமாக நாம் கண்டு வந்திருக்கிறோம். இருந்த போதிலும் இவ்விதமாக நாம் கடந்து போகிற இந்த வாழ்க்கையிலே மேலும் மேலும் நம்முடைய சிந்தைகளையும் நம்ம இருதயத்தையும் வந்து சுத்தமாக வைத்திருக்கும் போது, அல்லது பரிசுத்த அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி நாம் கடந்து போகும் போது, நிச்சயமாகவே தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருகிறார். என்னுடைய தகப்பனுடைய முகத்தை, என்னுடைய அப்பாவுடைய முகத்தை நான் தரிசிக்கலாம். பரிசுத்தராய் இருக்கிற அவருடைய பரிசுத்தமான முகத்தை வந்து என்னுடைய பரிசுத்த நிமித்தமாக நான் தரிசித்துக் கொள்ளலாம், அவரை கண்டுகொள்ளலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக இவ்விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்புகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடுத்த ஒரு உன்னதமான நிலை அல்லது உன்னதமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடத்துல அங்க சகோதரர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதாவது பார்க்கும் போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 சத்தியங்களை, இந்த ஒரு ஆலோசனைகளை, கட்டளைகளை வந்து கர்த்தர் கொடுக்கும் போது நமக்கு தெரியும். நம்ம ஆரம்பத்தில் அந்த பாடத்தினுடைய ஆரம்ப வசனம் நம்ம படிச்சோம். அப்ப இவர் என்ன பண்றார், தன்னுடைய சீஷர்கள் எங்க கூட்டிட்டு போயிட்டு அவர் பண்றாருனா, ஒரு மலையின் மேல ஏறினார் சொல்லி பார்க்கும். அப்ப அவரோடு கூட அவருடைய அடிச்சுடுவைகளை பின்பற்றி போகக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அல்லது அவருடைய சீஷர்கள், அவர்களுக்கு மிக முக்கியமான வார்த்தைகளாக, வசனங்களாக, கட்டளைகளாக இந்த ஒரு 8 பாடங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அவரை பின்பற்றி போகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் கொடுக்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் போது, சமாதானம் பண்ணுகிற இந்த ஒரு பொறுப்பு, இந்த ஒரு வேலை, இந்த ஒரு கடமை. இது எங்க நம்ம சமாதானம் பண்ண போறோம்? இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் நம்ம அந்த ஒரு பாடத்துல பார்த்தோம். அப்ப நம்முடைய சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, உலக ஜனத்திற்கு கூட நம்ம என்ன பண்ண போறோம்? இரக்கம் காண்பிக்க போறோம். நம்முடைய சகோதரன் சகோதரிக்கு இரக்கம் காண்பிக்கும் போது தேவனிடத்துல நாம் இரக்கம் பெறுகிறோம். அப்ப அதன் நிமித்தமாக 1000 வருட அரசாட்சியில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருந்து மீண்டுமாக இந்த பூமி மனுக்குலத்திற்கு, இந்த ஜனங்களுக்கு நாம் வந்து இரக்கம் காண்பிக்கிறவர்களாக நாம் மாறப்போகிறோம். அதே விதமாக இங்க பார்க்கும் போது சமாதானம் பண்ணுகிற இந்த விஷயம், இந்த ஒரு காரியம், இந்த ஒரு வேலை, இது கூட நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதா கூட இருக்கு. இது என்ன சமாதானம் பண்ணுகிற விஷயம்? அப்ப சமாதானம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இல்ல? இப்ப அங்க சமாதானம் இல்லைன்னா பதத்தான் கர்த்தர் சொல்றார், சமாதானம் பண்ணுங்க சொல்றார். அப்ப இந்த சமாதானம் அங்க இல்ல. அப்ப ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு பார்க்கும் போது நிச்சயமாக சமாதானம் இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது. அது எங்க இருந்தது, யாருனால கொடுக்கப்பட்டுச்சு, எவ்வளவா இருந்துச்சு, அது நம்ம பார்க்கும் போது திரும்பவுமாக நம்ம எப்பவும் போல போறது எங்க போறோம், ஏதேன் தோட்டத்துக்கு நம்ம போலாம். சகோதரர் எப்படிதான் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறார் நம்ம பார்க்கும் போது, ஏதேன் தோட்டத்துல அங்க எவ்விதமாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, முழு சமாதானம் ஒரு சந்தோஷம் அங்க இருக்கிறதா இருக்கு. ஒரு வசனம் அவர் கொடுக்கிறார், எடுத்தவங்க வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 31:31. பிரியமானவர்களே, தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் தேவன் இங்க பார்க்கிறார். அது எப்படி இருந்தது அவருடைய பார்வைக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப மிகவும் நன்றா இருந்தது, பூரணமா இருந்தது, சரியா இருந்தது. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் எங்கெங்க இருக்குதோ, அல்ல இந்த நிலைகள், இந்த தகுதிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நிச்சயமாக இருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்திருப்போம், நமக்கு தெரியும், அனுபவப்பட்டிருப்போம். அப்ப பரீட்சை எழுதுற ஒரு பிள்ளை தன்னுடைய பரீட்சைக்கு போயிட்டு சரியாக நிறைவாக மனசு நிறைய அந்த பரீட்சையை எழுதிட்டு ரொம்ப திருப்தியாக வீட்டுக்கு திரும்பும் போது அந்த பிள்ளையுடைய மனதில் எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். ஹாலிடேஸ் லீவ் வரப்போது அது வேற. ஆனா பட்ட வேதனைக்கு, பட்ட அந்த கஷ்டங்களுக்கு, எடுத்த முயற்சிகளுக்கு அங்க என்ன கிடைக்க போகுது? இப்ப அப்ப அந்த பரீட்சைக்கு படிக்கிற டைம் எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாரும் படிச்சிருக்கோம். அப்ப படிக்கிற நேரத்துல எல்லாம் எப்படி இருக்கும்? பக்கு பக்கங்க மனசு, என்னதான் என்ன கொஸ்டின் வரப்போதோ, இல்ல நம்ம படிக்கிற கொஸ்டின் வரப்போதா, இல்ல வேற ஏதாச்சும் வரப்போதா, அதுக்கு நம்ம சரியா ஆன்சர் பண்ணுவோமா? சோ இந்த டென்ஷன்லயே நம்ம இருக்கிறோம். ஆனா எக்ஸாம் சரியாக நம்ம நினைத்தபடி நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தா இப்ப எப்படி இருக்கும்? அப்பாடா, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அங்க இருக்கிறதா பாக்கிறோம். அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட நம்ம அநேகமாக அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்கிறோம், பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி. அப்ப அங்க என்ன, ஒரு சரியா ஒரு வேலையை சரியாக செய்து முடித்தால், ஒரு பூரணமாக செய்து முடித்தால் அங்க என்ன இருக்குங்களாமா? சமாதானம். அதே தான் அங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கு. தான் செய்த எல்லா காரியம் இப்படி இருக்க கர்த்தருடைய பார்வைக்கு அங்க நலமா இருந்தது, நன்றா இருந்தது, நிறைவா இருந்தது, சரியா இருந்தது. சோ அப்ப அங்க என்ன இருக்கு? அந்த வசனம் அந்த கடைசி பகுதி படிங்க. அப்புறம் எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க? இப்போ 6 நாள் அங்க ஆயிடுச்சுன்னு பாக்குறேன். அப்ப இந்த 6 நாள் அங்க நிறைவாகும் போது, பூரணமாய் அது சரி செய்யும் போது, தேவனுடைய சிந்தையில அவருடைய மனதில் கூட இப்ப எப்படி இருக்குங்க? ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு சமாதானம் அங்க இருந்தது. அதே போலத்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் அங்க ஏதேன் தோட்டத்துல எல்லாம் பூர்ணமாய் ஆயிருந்துச்சு, எல்லாம் அங்க நிறைவாய் ஆயிருந்துச்சுன்னு பாக்கோம். ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருந்தது. அப்ப அங்க ஆரம்பத்துல ஆதியில அந்த சமாதானம் அங்க உண்டு பண்ணப்பட்டுச்சு, அது கொடுக்கப்பட்டிருந்தது. எங்கன்னா தேவனிடத்துல இருந்து அங்க பூமிக்கு அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சமாதானம் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து, இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இந்த பூமியிலிருந்து எப்ப எடுபட்டு போச்சு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த சமாதானம், அதுக்கு அடுத்தது யார் 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 பகுதியில யார் மத்தியில அங்க கடந்து வந்ததுன்னு பார்க்கும் போது, அடுத்ததாக மனுஷனை கூட அங்க என்ன பண்றாரு, அவர் ரெடி பண்றாரு, அங்க மனுஷியை ரெடி பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள, இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள அங்க கூட என்னதான் இருந்துச்சு? சமாதானம் இருந்தது, ஒரு நிறைவு இருந்தது, ஒரு பூரணம் இருந்தது, சந்தோஷம் கூட அங்க இருந்ததுன்னு பார்க்கிறோம். அடுத்ததாக பிரதர் என்ன சொல்ல வரணும், இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் எப்ப எடுபட்டு போச்சு அப்படின்னு பார்க்கும் போது, அவங்க அந்த மீறுதல் நிமித்தமாக பாவத்திற்குள்ளாக எப்ப கடந்து போனாங்களோ, அது நிமித்தமாக அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சமாதானம் வந்து அவங்க மத்தியில இருந்து, ஏதேன் தோட்டத்தில இருந்து, பூமியின் மத்தியில இருந்து, உலகத்தின் மத்தியில இருந்து எடுக்கொண்டு போயிடுச்சு அப்படி சொல்லி அங்க சொல்றோம். இவ்விதமாக பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மனுக்குலம் அங்க இழந்து போயிடுச்சு, இந்த உலகம் அங்க இழந்து போனதா பார்க்க தொடர்ந்து நீங்க பாருங்க. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தில இருந்து அங்க ஆதாமா என்ன பண்றாரு, அவர் வெளியேற்றுகிறார். அவர் போயிட்டு என்ன பண்றார், பூமி அது ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஏன் ரொம்ப சமாதானமா இருந்தார்? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்னாச்சுங்க, அங்க கிடைச்சது, தோட்டத்துக்குள்ளதான் கிடைச்சது. அப்ப தன்னுடைய மாம்சத்திற்குரிய காரியங்கள், அது மாத்திரம் இல்ல, நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் கூட என்ன பண்ணிச்சுங்க, கிடைச்சது. அது எப்படி அப்படின்னு பார்க்கும் போது, அவர் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்றார், கர்த்தரங்க அவங்களோட வந்து சம்பாஷிக்க வரார், பேச வரார். எவ்வளவு அருமையான ஒரு பாக்கியமா இருந்துச்சு அவங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது மிகுந்த ஒரு சமாதானம், சந்தோஷத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா பாவத்திற்குள்ள அவங்க போகும்போது அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவங்க துரத்தப்படுகிறாங்கன்னு பாக்கு. வெளியே வந்த உடனே ஜஸ்ட் ஆப்போசிட், அதுக்கு நேர் எதிர்மாறாக இங்க நடக்குது. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை அந்த பாடத்துல கூட பார்த்தோம், அவங்க என்ன பண்ணாங்க, ஆதாம் எப்படி வேலை செஞ்சாங்க, தன்னுடைய நெற்றியுடைய வேர்வை அங்க பூமியில அங்க விழத்தக்கதாக அவர் வந்து கஷ்டப்பட்டு அவர் வேலை செஞ்சார். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, இங்க சமாதானம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? நமக்கு தெரியும் எங்க நிறைவு இருக்கோ, அப்ப எங்க ஒரு பூரணம் இருக்கோ அங்க சமாதானம் உண்டு. ஆனா அந்த பூரணம் அந்த நிறைவு குறைவாக மாறும் போது அங்க சமாதானம் எடுபட்ட நிலை அங்க வந்திருக்கு. இதே போலதான் அப்ப ஒரு புருஷன் வந்து குடும்பத்துல வந்து நிறைவாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். யாராருக்கு பைசா கொடுக்கணுமா மாசமா எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க சரி பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் சம்பளம் லேட்டா வருது அல்லது வந்து குறைவா இருக்குன்னா அப்ப குறைவு அங்க இருக்கும்போது என்னாதுங்க? சந்தோஷம் அங்க சமாதானம் கொஞ்சம் குறைஞ்சுதான் போகுது. ஆதாம் ஏவாலாம் அந்த நிலைக்குள்ளாக அங்க கொண்டு வரப்பட்டாங்க. பூமி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வரலாற பாத்துட்டீங்கன்னா ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு லெவல்ல பார்க்கும்போது கம்ப்ளீட்டா சமாதானம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் அங்க வந்ததா பார்க்கும். இதுக்கு அடுத்தது பாருங்க, நமக்கு அடுத்த ஒரு இன்சிடென்ட் தெரியும், காயின் ஆபேல். அப்ப கஷ்டப்பட்டாலும் கூட இந்த குடும்பம் எப்படி இருந்ததுங்க? தேவன் வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தார், ஒரு வரும்படியே ஒரு சம்பாத்தியத்தை அங்க கொடுத்திருந்தார், ஜீவனம் பண்றதுக்கு ஒரு வழியை கொடுத்திருந்தார், உண்மைதான். ஆனா அடுத்ததாக இன்னும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும் போது அங்க ஆபேலை வந்து காயின் அங்க கொலை செய்யும் போது இன்னும் என்ன ஆயிடுச்சு, அங்க சமாதானம் இல்லாத ஒரு நிலை அங்க போயிடுச்சு. அப்ப ஆதாம் ஏவாள் இன்னும் அதிகமாக சமாதானம் இல்லாத ஒரு நிலைக்காக போவாங்க. இப்படி சொல்றாரு இவர் பிரதர் கொண்டு வரும் போது ரொம்ப அழகா கொண்டு வரும். நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூட அங்க சொல்லப்படுது, படிங்க. அப்ப இங்க குறைவாக இருந்த சமாதானம் முற்றிலுமாக அங்க என்ன பண்ணுச்சு, நீக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும். இவ்விதமாக இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போலாம். அடுத்ததாக சொல்லும் போது தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்ப திரும்பமாக அவர் சிந்தனை யோசனை பண்ணி பார்க்கும்போது மனிதரை அவர் உண்டு பண்ணின அந்த நாள் அல்லது உலகத்தை கிரியைக்குள்ளாக கொண்டு வந்த அந்த நாள், அப்ப அவருடைய சிந்தை அவருடைய இடத்துல சமாதானம் சந்தோஷம் இருந்தது. அதே சந்தோஷம் அதே சமாதானத்தை தான் இந்த மனுஷங்க மத்தியில் அவர் கொடுத்திருந்தார். ஆனா இன்னைக்கு பார்க்கும் போது என்னைக்கு காயின் ஆபேலை கொன்ற அந்த நாள்ல அந்த நிமிஷத்துல பார்க்கும் போது தேவன் மிகவும் எப்படி இருப்பார், துக்கமாய்த்தான் இருந்திருப்பார். அப்ப நான் கொடுத்த சந்தோஷம் சமாதானம் எங்க போயிடுச்சு இவங்களுக்கு? அதே போல அந்த காரியத்தின் நிமித்தமாக அவர் மனதுல கூட என்னதான் இருந்திருக்கும், கொஞ்சம் குறைவு இருந்திருக்கும், அவரு கூட சமாதானமா சந்தோஷமா இருந்திருப்பாரா? இல்ல இல்ல. அப்ப எதற்காக மனுஷன் அவர் உண்டு பண்ணினார்? என்னுடைய சிந்தையை அறிஞ்சு கொள்ளணும், நான் யார்ட்டையாச்சும் அன்பு செலுத்தணும், என்னுடைய அன்பை முழுமையாக யார்ட்டையாச்சும் பகிர்ந்து கொள்ளணும், அதுதான் அவர் விரும்பினார். அப்ப அவருக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த அவரை காணக்கூடிய அந்த தூதர்கள் மத்தியிலேயோ அல்லது பிரதான தூதர்கள் மத்தியிலே தன்னுடைய அன்பையும் சிநேகத்தையும் காண்கிறத விட தங்களிலும் காட்டிலும் கீழாக இருக்கிற அந்த மனுஷர்கிட்ட அதான் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ண விரும்பினேன்னு சொல்ற. சோ அதனுடைய திட்டங்கள் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரம் முதற்கொண்டு அவருடைய ஆலயம் முதற்கொண்டு அவர் சபை முதற்கொண்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இவ்விதமாக அவருடைய சிந்தை முழுவதுமாக மனிதர் மத்தியில அங்க இருந்துச்சு. அவங்க மத்தியில சந்தோஷம் சமாதானம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் அவர் சிந்தனை முழுவதுமாக இருந்தது. இருந்த போதிலும் கூட அங்க பாவத்திற்குள்ளாக போகும்போது அங்க ஆபேலை வந்து காயின் கொலை செய்யும் போது அந்த முற்றிலுமாக சமாதானம் கூட தேவனுடைய சிந்தையில கூட என்ன பண்ணுங்க, அது குறைவாக அங்க காணப்பட்டது. அடுத்ததாக தேவன் என்னதான் யோசனை பண்ணிருப்பார் சொல்லுங்க பாப்போம். என்ன யோசனை பண்ணிருப்பார், என்ன ஒரு காரியத்திற்காக என்ன நோக்கத்திற்காக மனுஷனை உண்டு பண்ணணும், அந்த நிலையில இப்ப மனுஷன் இல்ல. அப்ப அடுத்தது அவர் யோசனை பண்றது என்ன, மனஸ்தாபப்பட்டிருந்தார், ரைட், ஓகே. ஆனா அடுத்தது அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது அது கெடுக்கப்பட்ட அல்லது அங்க எடுக்கப்பட்டிருக்கிற அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் திரும்பவுமாக அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படணும். அதுதான் அது அவருடைய நோக்கமாக இருக்கும். இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதியில் அதுதான் சகோதரங்க சொல்லி முடிக்கிறார். அப்புறம் இவ்விதமாக மனுஷன் அவர் வந்து சந்தோஷம் சமாதானத்தோடு இருந்தார்னா இங்க தேவன் கூட எப்படிதான் இருக்க போறாருங்களா? நிறைவோடு கூட அந்த சிந்தையில சமாதானம் சந்தோஷம் அந்த நிறைவோடு கூட தேவன் கூட அங்க இருக்க போறார். அதுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறான் இங்க சகோதரர் அங்க சொல்லி முடிக்கிற அந்த பாடத்தை. பெரியமானவர்களை இவ்விதமாக பார்க்கும் போதுதான் அடுத்ததாக தேவனுடைய முயற்சி என்ன தெரியுங்களா, அடுத்ததாக தேவன ஒரு புது முயற்சி அங்க ஒண்ணு பண்றார். என்னன்னு பார்க்கும்போது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்றார், அவர் தனக்காக அவர் தேர்ந்து கொள்கிறான்னு பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை அவர் தேர்ந்து கொள்கிறார், தெரிந்து கொண்டு அந்த ஜனத்தின் மத்தியில நான் வாசம் பண்ணணும், என்னுடைய திட்டங்களை என்னுடைய சிந்தைகளை அவங்க அறிஞ்சு கொள்ளணும், நான் கொடுக்கிற மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை அவங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதன் நிமித்தமாக நான் கூட எப்படி இருக்கணும், சந்தோஷம் சமாதம் எவ்விதமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கார் பாருங்க தேவன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப நினைச்சிருந்தால் எல்லா காரியங்களும் எல்லா மனுஷங்களையும் என்ன பண்ணலாம், மனுக்குலத்தை டோட்டலா அழிச்சிட்டு அவர் வேற விதமாக ரெடி பண்ணலாம். ஆனா இருந்த போதிலும் விழுந்து போன மனுக்குலத்தின் மத்தியில் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம யோசனை பார்க்கணும். அவ்விதமாக ஒரு கூட்ட ஜனம் இஸ்ரேல் ஜனத்தை என்ன பண்றார், அவர் தெரிந்து கொள்கிறார். அவங்க மத்தியில் கூட என்ன பண்றார், விதமான காரியங்களை அவர் எதிர்பார்த்துக்கிட்டிருக்கிறார். ஆனா இருந்த போதிலும் ரொம்ப பாவ நிலைமையில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆதாம் ஏவேலை காட்டிலும் அல்லது காயின் ஆபேலை காட்டிலும் இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, இன்னும் கீழான நிலைமையில போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதற்கு ஒரு வழி அவர் என்ன பண்ணிருக்கிறார், மனிதனும் தேவனும் கிட்டி சேருவதற்கு ஒரு வழி அவர் ரெடி பண்ணார். இஸ்ரேல் ஜனமும் தேவனும் கிட்டி சேர்வதற்கு, நெருங்கி வருவதற்கு ஒரு உன்னதமான வழியை அவர் கொடுத்திருந்தார். அது என்ன சொல்ல, பலிகள் சொல்றார், பலிகள். அப்ப நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்களா, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு காளையோ அல்லது வெள்ளாடையோ இல்ல புறா குஞ்சுகளையோ நீங்க என்ன பண்ணலாம், பலியிடலாம் சொல்ற. அப்ப ரத்தம் சிந்ததுனால என்ன பண்ணலாம், உங்களுடைய பாவத்தை வந்து நான் என்ன பண்றேன், மறக்கிறேன்னு சொல்ற. அப்ப அது நிமித்தமாக தேவனும் அந்த இஸ்ரேல் ஜனம் மனுக்களமும் நெருங்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு கூட உண்டு பண்ணி வைக்கிறான். நமக்கு தெரியும் இந்த பலிகள்லாம் எதை குறித்து அங்க பேசப்படுது, எதற்காக பேசப்படுது. இப்ப வசனங்கள் சொல்லுது, இதெல்லாம் பாவத்தை என்ன பண்ணுதுங்க, நிவர்த்தி பண்ணுதுன்னு சொல்லணும். ஆனா இருந்த போதிலும் அது நிரந்தரமான ஒரு தீர்வு அல்ல, நமக்கு தெரியும். வசனம் கொஞ்சம் படிக்கலாம், எபிரேயர் 10 அதிகாரம், எபிரேயர் 10:1-4 வசனம் படிக்கலாம்.
இப்படி இந்த நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளா இல்லாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்.
இவ்விதமாக நியாய பிரமாணத்தின் மூலமாக அதன்படியாக இவங்க செய்யக்கூடிய பலிகள் ஒருபோதும் என்ன பண்றதுல இவங்களுடைய பாவத்தை அதை நிவர்த்தி பண்ண மாட்டாது, அவர்களை பூர்ணப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி அங்க சொல்லி இருக்கிறதா கூட நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வந்து 2 வசனம் விட்டுருங்க, 3-4 படிக்கலாம்.
அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் முன்னேற்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது, அல்லாமல் காலை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது.
விதமாக சொல்லும் போது அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, ஒரு ஒரு நிரந்தர தீர்வு அங்க சொல்லப்படல. அப்ப அந்த பலிகள்னால தேவனும் மனுஷனும் வந்து கிட்டி சேர்வது, நெருங்கி வருவதும் நிரந்தரமான ஒரு காரியம் கிடையாது. ஆனா இருந்த போது அந்த பாவங்களை மறந்து தேவன் தன்னுடைய அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை மனுஷங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப இவ்விதமாக ஒரு நிரந்தரமற்ற ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு, ஒரு சமாதானத்தை வந்து தேவன் தந்து அவங்க பெற்றுக் கொள்கிறாங்க. இதுதான் சொல்றாங்க. அதனாலதான் தொடர்ந்து வசனங்கள் நீ பார்க்கும் போது ஒரு நிரந்தரமான தீர்வை அங்க உண்டு பண்ணணும். நிரந்தரமாக மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பகையை என்ன பண்ணவர் முடியாக்கிடும், அது சரி பண்ணணும். அவிதமாக பார்க்கும் போது 5 வசனத்துல பார்த்தா நீங்க படிங்க,
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது வழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆதாய பண்ணினீர், சர்வாங்க தகர பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதில்லை என்று.
இங்க பார்க்கும் போது இங்க கிறிஸ்துவை குறித்த சொல்லுது. அப்ப காளைகள் வெள்ளாட்டு கடாக்கள் அங்க பலிகள் அங்க செலுத்தப்பட்டு தான் இருந்துச்சு, அது நிறுத்தப்படல. ஆனா இருந்த போது நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த நெருக்கம் என்ன பண்ணல, சரி வரல. ஆனா அதனாலதான் என்ன பண்றாரு, 5, 6, 7 குறிக்காரு நீங்க பார்க்கும் போது அங்க கிறிஸ்துவனுடைய பலியை குறித்து அங்க சொல்லப்படுகிறதா நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக மனுஷனுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த விசேஷமான ஒரு காரியம் கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக அங்க உண்டு பண்ணப்பட்டுச்சுன்னு பார்க்கிறோம். இதுக்கு நேரடியான ஒரு வசனம் நான் எடுத்து பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் வசனம் 5 நாம் படிக்கலாம். இங்க இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது அவருடைய பாடுகளை அவருடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது நம்முடைய மீறுதல் நிமித்தமா என்ன பண்றார், காயப்பட்டிருக்கிறாரு. இவ்விதமாக மனு குலத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஒரு வேலை அவர் மேல் வந்தது. அந்த ஒரு கடமை, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை, ஒரு பொறுப்பு வந்து கிறிஸ்துவின் மேல, கிறிஸ்து அவர் கொடுக்கிற அந்த பலியின் மேல அங்க வந்ததுன்னு சொல்லி அங்க வசனம் பார்க்கும். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் அங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் கிறிஸ்துவின் மூலமாக இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த நிலைமையிலிருந்து இழந்து போன சமாதானத்தை தேவன் திரும்பமாக மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றார். அந்த முயற்சியுடைய முதல் வேலை அப்படின்னு பார்க்கும் போது அது குறைவாய்த்தா இருந்துச்சு, அது நிரந்தரமற்ற ஒரு தீர்வு. அது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அவன் கொடுத்த அந்த பலிகள் சொல்றான். இருந்த போதும் அதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு, நிரந்தரமான ஒரு வழி, சரியான ஒரு வழி, இன்னும் பார்க்க போனா பூரணமான ஒரு வழி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்க பூரணம் இருக்கோ எங்க சரியான ஒரு லெவல், அந்த காரியங்கள் இருக்கும், அங்க நிச்சயமாக சமாதானம் உண்டு அங்க சொல்றாங்க. திரும்பவும் இங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அங்க வெள்ளாட்டுக்கடா அந்த காலையினுடைய பலிகள் என்ன இல்லைங்க, அங்க பூரணம் இல்ல. அதனால அங்க சமாதானம், சரியான சமாதானம், பூரணமான சமாதானம் அங்க இல்ல. ஆனா கிறிஸ்துவனுடைய பலியில பூரணம் இருந்ததுனால, அது சரிக்கு சரியா இருந்ததுனால இங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டு பண்ணப்படக்கூடிய இந்த சமாதானம் அங்க நிறைவாய் காணப்பட்டுச்சு. அந்த வேலையை தான் அங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இப்ப என்னாச்சு, கீழ் நோக்கி போயிட்டு இருந்த இந்த மனுக்குலம், அவங்களுடைய சமாதானம் முற்றிலுமாக இழந்து போன அந்த சமாதானம் இப்ப கிறிஸ்துவனுடைய பலியின் நிமித்தமாக திரும்பவும் என்ன பண்ணுங்க, மேல் நோக்கி அங்க வளர ஆரம்பிச்சு. பார்க்கும் போது இன்றைய நாள்ல இந்த நிமிஷத்து வரைக்கும் பார்க்கும் போது கிறிஸ்துவினால உண்டாக்கப்படுகிற அந்த பலி, அது நிமித்தமாக மனுஷங்க அவங்க பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சமாதானம் திரும்பவுமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அந்த முதல் பாக்கியசாலிகள் தான் யாருன்னு பார்க்கும் போது அவருடைய சபைய ஜனங்கள் சொல்றாங்க, சபை கூட்டமாகிய அவருடைய ஜனங்கள் நம்ம சொல்லலாம். இவ்விதமாக அங்க இஸ்ரேல் மத்தியில அங்க கொடுக்கப்பட்ட பலி அங்க நிறைவேற்றப்படாம பூர்ணப்படாம அங்க போயிருச்சு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன ஆயிடுச்சு, ஏன் வந்து அது பூர்ணமா இல்ல? அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலங்க, மேசியாவாக சொந்த ரட்சகராக அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாம போன ஒரு காரியம் தான். ஒரு வசனம் படிக்கலாம், ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:2. இங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கத்தில் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிக்கும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் என்ன பண்றேன், உங்களை மாத்திரம் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கேன். எதற்காக அப்படின்னு பார்க்கும், இதுவரைக்கும் நம்ம பாடத்துல பார்த்துட்டு வந்தோம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன், நான் கொடுக்கிறேன், உங்கள் மத்தியில் அந்த சமாதானத்தின் நிறைவை நான் என்ன பண்றேன், பார்க்க விரும்புகிறேன். அது நிமித்தமாகத்தான் என்ன பண்றேன், உங்களை நான் பூமியின் ஜனங்கள் மத்தியில் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் என்ன ஆச்சு, அங்க தொடர்ந்து பண்ணீங்க, ஆனால் கூட இங்க பார்க்கும் போது நீங்கள் செய்த எல்லா விதமான அக்கிரம நிமித்தம் உங்களை என்ன பண்றேன், தண்டிக்கிறேன் சொல்லி. அதோட அவர் என்ன பண்றாரு, அங்க வந்து கைவிட்டு போறாரு. அப்ப இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து நான் எதிர்பார்த்த சமாதானம் அங்க வரல, என்னுடைய சமாதானத்தை இவங்களுக்கு என்ன பண்றேன், பூர்ணமாய் கொடுக்க முடியாது சொல்றேன். ஏன்னா கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணல, அவங்க ஏற்றுக்கொள்ளாம போன ஒரு விஷயம் கூட பாக்குறோம். விதமாக சமாதானம் எங்க ஆரம்பிச்சது, அது எங்க முற்றிலுமாக முடிஞ்சு போச்சு, இப்ப சமாதானத்தினுடைய நிலை எவ்விதமாக வளர்ந்து கொண்டிருக்கு, இது இந்த முதல் சாப்டர்ல அவர் சொல்லி முடிக்கிறார் சகோதரர். அடுத்ததாக பார்க்கும் போது இவ்விதமாக மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாலும் கூட அந்த ஜனங்கள் மத்தியில சில பேர் இந்த சமாதானத்தை வாஞ்சித்து அதை நாடி ஓடினாங்களாம். சமாதானம் வேணும், தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பிளவு, அதை என்ன பண்ணணும், நெருக்கமாய் மாறணும். எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணணும், சஞ்சரிச்சுட்டு இருக்கணும், அவருடைய பார்வையில் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த தேவனுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை எதிர்நோக்கி இருக்கிற சில ஜனங்கள் கூட அங்க இருந்தாங்க. அதுல மிக முக்கியமான 3 நபர்களை குறித்து சகோதரங்க நம்ம கிட்ட பேசுறாரு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா கூட கொடுக்கிறார், இவங்க ஒரு எடுத்துக்காட்டுகளா இருக்கிறாங்க. இப்ப இதன் மூலமா கூட சில காரியங்களை நமக்கு சொல்ல வராரு. இதுல பார்க்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், தனிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றோம், சமாதானத்தை அடைய முயற்சி பண்ணினாலும் அல்லது சமாதானத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நடக்குதுங்களா? நிச்சயமா ஐநா சபை நம்ம சொல்றோம், அப்ப அது எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு அமைப்பானது உலக நாடுகள் மத்தியில சமாதானத்தை உண்டு பண்ணணும் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இன்னைக்கு என்ன இருக்கும், கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ஐநா சபையின் மேல ஒரு மதிப்பு இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ஐநா சபை கூட என்ன பண்ணல, யாரும் மதிக்கிறது இல்ல. தீவிரவாதம், சண்டை, சச்சரவுகள், கோபங்கள், மூர்க்கங்கள் இப்படித்தான், அதையும் மீறிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தனிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சமாதானத்துக்காக முயற்சி பண்ணுனா, சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணுனா, இல்ல சமாதானமா இருக்க முயற்சி பண்ணா, அது முடிகிற விஷயமான்னு பார்க்கும் போது சகோதரன் சொல்றாரு, கண்டிப்பா என்ன பண்றது, அது முடியறது, முடியவே முடியாது. ஏன், உலகத்தை விட்டுருங்க, சபையை எடுத்துக்கோங்க, சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் தான் நாம. அப்ப நான் ஒருத்தன் அல்ல, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி வந்து சபைக்குள்ள நடக்கிற பல்வேறு விஷயங்கள்ல சமாதானத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி இருக்கும், மனதில் ஆசை இருக்குது. ஆனா முயற்சிகள் கிரியின் மூலமா முயற்சி பண்ணும்போது அது முடியுதா அப்படின்னு பார்க்கும் போது நிச்சயமா இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி இங்க வந்து சகோதரர் எழுதுறான்னு பார்க்கும் போது கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியினுடைய வேலை ரொம்ப குறிப்பா எழுதுறாரு. ஈடுபலியினுடைய வேலை முழுமையாக என்ன பண்ணலங்க, அது நிறைவேற்றப்படலை. இன்னும் சொல்ற கிறிஸ்து வந்து செலவு பண்றதுக்கு அந்த விலை கிரயத்தை சம்பாரிச்சு வச்சுட்டார், உண்மைதான். ஆனா அது முழுமையாக எடுத்து யாரும் என்ன பண்ணல, அது பயன்படுத்தல, அந்த ஒரு காலம் இன்னும் வரல சொல்லி சொல்ற. விவிதமாக இந்த 2 சாப்டர் அவர் ஆரம்பிக்கிறார். விவிதமாக இருக்கிற இந்த காரியங்கள்ல தனிப்பட்ட அங்க அநேக இஸ்ரேல் காரியங்கள், அநேக காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல மிக முக்கியமான காரியங்கள் தேவனுடைய கட்டளைகளை அவங்க மதிச்சு அதன் கீழ்படிஞ்சு நடக்கணும், உண்மைதான். ஆனா அநேகர் கூட என்ன பண்ணலே, அதன்படி அவங்க நடக்க முடியாம போயிடுச்சு. இருந்த போதும் நமக்கு தெரியாத சில கதாபாத்திரங்கள் அங்க நிச்சயமாக இருக்கலாம், கேரக்டர்ஸ் இருக்கலாம் யூத ஜனங்கள் மத்தியில, அல்லது அந்த ஆதி காலத்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில உண்மையாகவே தேவனுடைய கட்டளையை பின்பற்றி நடந்து அதுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இருந்திருக்கலாம், உண்மைதான். அது நமக்கு தெரியல, வேத வசனம் வந்து நம்ம குறிப்பு நம்ம கொடுக்கல. அதே போல சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்றது அநேக ஜனங்கள் விருப்பப்பட்டிருக்கலாம், அதுல சில காரியங்கள் சில கதாபாத்திரங்கள் அங்க இருக்கலாம்னு சொல்றாரு. அதை குறித்து ஒரு மூன்று பேர் வேதம் சொல்லுகிற சாட்சி சொல்லுகிற மூன்று பேரை இங்க சகோதரர் நமக்கு சொல்லி வைக்கிறார். அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நபர் ஆபிரகாமை குறித்து அவங்க பேசுறார். அப்ப இந்த வசன பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ஆதியாகமம் 13:5-13 வசனங்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இது என்ன பகுதி அப்படின்னு பார்க்கும் போது ஆபிரகாமும் அவருடைய சகோதரர் யாருங்க லோத்து ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவருடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் என்ன சண்டை அங்க வருது. சமாதானம் எங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா எங்க சண்டை வருதோ அங்க நிச்சயமா தேவைப்படும். அப்ப இங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வரும்போது அடுத்ததாக என்ன ஆகும், நிச்சயமாக பிரிவினை எது வரைக்கும் போகும், அந்த வேலைக்காரங்க மத்தியிலேயே அப்படி இருக்குமா சண்டை இல்ல, அடுத்தது எங்க போகும், அவங்களுடைய சுப்பீரியர்ஸ் போகும், அவங்களுடைய அதிபதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அங்க போகும். அது கடைசிக்கு இல்ல என்ன போகும், அங்க இவங்க குரூப் வந்து ஆபிரகாம் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த குரூப் போய் லோத்துக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இவங்களுடைய காதுகளுக்கு அங்க எட்டம் போதுதான் அடுத்ததாக ஆபிரகாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அங்க என்ன. ஒருவேளை ஆபிரகாம் லோத்துவோட உட்கார்ந்து என்ன பண்ணலாம், எப்ப உன்னுடைய வேலைக்காரங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து எல்லாம் சொல்லுவீங்க, இல்ல நான் என்னுடைய வேலைக்காரன் நான் சொல்லி வச்சிடறேன், உட்கார்ந்து பேசியிருக்கலாம், இல்ல வேறு விதமாக அவங்க நடந்திருக்கலாம். ஆனா இருந்த போதிலும் அங்க ஆபிரகாம் செய்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வசனங்கள் நீங்க எடுத்து வாசிக்கலாமே. இவர் செய்த முதல் காரியம் என்று பார்க்கும்போது எனக்கும் உனக்கும் விரோதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், வேற விதமான பேச்சுக்கள் வேண்டாம். அதே போல என்னுடைய வேலைக்காரர்கள் உடைய வேலைக்காரர்களுக்கும் விதமான மாறுபாடான காரியங்கள் நிச்சயமாக வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா நாம இருவரும் யாருக்குப்படி வரட்டும் சகோதரர்களா இருக்கிறோம் சொல்றார். அப்ப அவிதமா ரெண்டு பேரும் சகோதரர்களா இருந்தாங்கன்னா இவர் என்னதான் அடுத்து சொல்ல வர்றார், நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்களா இருக்கிறோம், அதே போல உன்னுடைய வேலைக்காரர்களும் என்னுடைய வேலைக்காரரும் இப்படித்தான் இருக்கிறாங்க, சகோதரர்களாய் அங்க இருக்கிறாங்க. நம்ம பாயிண்ட் புடிச்சு வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நாம் சகோதரர்கள், நம்மை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நமக்கு சகோதரர்களா இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இன்னைக்கு சபைகள்ல நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது தெளிவா நம்ம பேசும் போது யோசனை பண்ணி பார்க்கும் போது என்னை சார்ந்தவன் உன்னை சார்ந்தவன் இந்த குரூப்பிசம் பண்ற இந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பார்க்கும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லி வச்சிருக்கிறார், நான் எப்படிப்பட்டவன், பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அப்பலோவை என்ன பண்றேன் நான் சேர்ந்திருக்கிறேன். அப்படி கிடையாது, எல்லாருமே தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்னா உடன் வேலையாட்களாய் நம்ம இருக்கிறோம், ஒரே பீல்டு நம்ம ஒர்க் பண்ற வேலையாட்கள் அப்படிதான் இருக்கிறோம். சோ ஒரு சமத்துவத்தை அங்க உண்டு பண்றார் தேவனுடைய பார்வையில், எல்லா ஜனங்களும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஈக்குவல் ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய வேலைக்காரர்கள் நாங்க சொல்லி வைக்கிறார். ஆனா இங்க ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா தேவன் வரைக்கும் போல, இவர் அந்த லெவல் வரைக்கும் போல, நாம் இருவரும் எப்படி இருக்கிறோம்னா சகோதரர்களாய் அங்க இருக்கிறோம், பிரச்சனை முத்துப்பா இருக்குது, சமாதம் கம்ப்ளீட்டா போயிருச்சு, அங்க சண்டை வளர்ந்துருக்கு. இப்ப அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன பார்க்கும் போது நமக்குள்ள என்னப்பா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோம், சகோதரர்களா இருக்கிறோம். அடுத்ததாக அந்த வசந்த படிங்க, பெரியமானவர்களே இங்க அடுத்ததாக அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் போது வாய்ப்புகளை முதல்ல அவர் எதிர்த்தரப்புக்கு அங்க கொடுக்கிறார், லோத்துக்கு கொடுக்கிறார். நம்ம ரெண்டு பேரும் சகோதரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அதற்கு மேலாக ஒரு விஷயம் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பார்க்கும் போது நமக்கு முன்பாக இந்த பூமி எல்லாம் எப்படி இருக்கு, நமக்கு முன்பாக நம்முடைய பார்வைக்கு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், நான் வலதுபுறமா போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ இடதுபுறமா போப்பா, அதாவது நான் தென் திசை நோக்கி போயிடுறேன், நீ என்ன பண்ண வடதிசை நோக்கி போயிரு அப்படின்னு அவர் சொல்லல, எல்லாம் நமக்கு முன்பாகத்தான் இருக்கு, நீ எங்க போறியோ நீ என்ன பண்ண போய்க்கோ. சோ வாய்ப்புகளை உண்டு பண்ணி தராரு ஆபிரகாம். இதுல என்ன ஒரு காரியத்தை அங்க சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது முழுவதுமாக முதல்ல வந்து நமக்கு எதிராக இருக்கிறவங்களையோ சபைக்குள்ள நான் சொல்றேன், அல்லது நம்ம கிட்ட வந்து சண்டை பண்றவங்களையோ இன்னும் விசேஷமாக பார்க்கும் போது நம்முடைய சிந்தைகளை யார் வேறுபட்டிருக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க நம்ம யோசனை பண்ண வேண்டாம். இங்க ஆபிரகாம் நிமித்தமாக அவர் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக நம்ம ரெண்டு பேரும் யார் யார் கேட்கணும். நம்ம ரெண்டு பேரும் யார் சகோதரர்களா இருக்கிறோம். தேவனுடைய பார்வைக்கீழ் எப்படி இருக்கு, எல்லாரும் ஒரே ஊழியக்காரங்காத்தான் இருக்கிறோம், உண்மைதான். சோ அடுத்ததாக அவர் என்ன பண்றன்னா வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க சொல்ற, வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க, அதை உண்டு பண்ணிக்கூடிய அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளே அவங்க எதிர்த்தரப்பில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீங்க கொடுங்க சொல்ற. இவ்விதமாக ஆபிரகாமை குறித்து அவர் சொல்கிறதா பார்க்கிறோம். இது நிமித்தமாக அவர் என்ன உண்டு பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் சண்டை வந்துச்சான்னா இல்ல, லோகத்து அதன்படியே அவர் நடந்தார். அவருக்கு பிடித்தமான அவர் கண் பார்வைக்கு எது ரொம்ப பிடித்தமா இருந்துச்சோ அந்த திசையை நோக்கி அவர் பண்றார். அவரும் அவருடைய வேலைக்காரன் அவருடைய குடும்பத்தார் அங்க போயிட்டாங்க. நம்ம பார்க்கணும் இங்க ஆபிரகாம் தனக்கு அதுக்கு பின்பதாக தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திட்டு அவர் வரார். பார்க்கணும் பெரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் ஒரு எக்ஸாம்பிளா இங்க சொல்லி வைக்கிறார். இது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விஷயம், இவ்விதமாக தான் சமாதானத்தை உண்டு பண்ணும். சின்ன க்ளூ தான் பாயிண்ட் கொடுக்கிறார். சகோதரர்களா அங்க நினைங்க, வாய்ப்புகளை மற்றவர்களை கொடுத்து பழகுங்க சொல்ற ஆபிரகாமை போல. உண்மையாக தெரியும் ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வந்து அழைத்தார். அவர் அழைப்பு நிமித்தமாக நான் வந்திருக்கிறேன். எப்பவுமே தேவன் என்ன பண்றார், என் கூட தான் இருக்கிறார், நிச்சயமாக தெரியும். அப்ப லோத்தை காட்டிலும் லோத்து இந்த நிலைமையில் லோத்து பார்க்கும் போது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ இவர் எல்லா வாய்ப்புகளையும் எடுத்து பயன்படுத்திருக்கலாம். ஆனா இருந்த போதிலும் மிக தாழ்மையோடு கூட அவர் என்ன பண்றாருன்னா வாய்ப்புகளை அங்க லோத்துக்கு அவங்க விட்டு கொடுக்கறான்னு பாக்குறோம். அதே போலத்தான் இங்க சொல்லும் போது சகோதரர்களுக்கு நீங்க வாய்ப்புகளையும் நீங்க கொடுங்க சொல்ற, வாய்ப்புகளையும் கொடுங்க, அவங்களுக்கு உண்டானவைகளை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். இவ்விதமாக சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க பெரியமானவர்களே. இதன் நிமித்தமாக நடக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுங்களா, நடைமுறையில கண்களில் நம்ம பார்க்கும்படி செய்யக்கூடிய ஒரு காரியம், சகோதரர் மத்தியில சமாதானத்தை உண்டு பண்றோம், அது உண்மைதான். ஆனா யாருக்குமே தெரியாத வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய சிந்தையில தேவனுடைய சிந்தையில நம்முடைய இருதயத்துல தேவனுடைய இருதயத்துல நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அப்ப தேவன் கூட இவ்விதமான ஒரு சமாதானத்தை தான் அவர் என்ன பண்றார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அவருடைய கண்கள் அவருடைய பார்வை எதை நோக்கித்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது உலக ஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு வேலை வந்து யார் மத்தியில் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய சபை மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்க நமக்கு தெரியும். அவிதமாக தேவனுடைய பார்வை முழுவதுமாக என்னுடைய பிள்ளையான என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான், நான் சொல்லுகிற காரியங்களை எவ்விதமாக அவன் செவி கொடுத்து எவ்விதமாக இறுதியில போட்டு சிந்தித்துல போட்டு கிரியை மூலமா எப்படி அவன் கொண்டு வந்துட்டு இருக்கான் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவ்விதமாக நம்ம செய்யும் போது சகோதர மத்தியில சபை மத்தியில நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல நம்முடைய இறுதியும் சமாதானத்தால என்ன பண்ணுங்க நிரப்பப்படுகிறது, தேவனுடைய சிந்தை கூட சமாதானத்தால நிரப்பப்படுகிறது பார்க்கும். இரண்டாவது ஒரு கேரக்டர் இங்க என்ன சொல்றார் பார்க்கும் போது ஈசாக்கை குறித்து இவர் பேசுறதா பார்க்கும். ஈசாக் அவர் என்ன பண்றார், ஆபிரகாம் பண்ண விஷயம் வாய்ப்புகளை விட்டுக் கொடுக்க உனக்கு எது வரைக்கும் நீ போற போய்கப்பா எந்தெந்த இடம்லாம் உனக்கு பிரியமானது நீ எடுத்துக்கோ சொல்றார். ஆனா ஈசாக்கு அவர் செய்த விஷயங்கள் இன்னும் வேறுபாடான காரியங்களாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஈசாக்கு வந்து பலத்தவனாகி தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் பெருசாயிட்டு அவங்க பெரிய ஜாதியாகி வரும் போது அங்கு ஒரு மனுஷன் இவரை கண்டு அங்க பயப்படுறார். அபிமலேக் சொல்ற நீங்க வசனங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் 26 வசனம் 12-30 வரைக்கும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது சில வசனங்கள் நீங்க படிக்கலாம். பாருங்க அவங்களுடைய விவசாயம் எப்படி இருக்கு பாருங்க, 10% கொஞ்சம் கூட ஒரு 0.5% 0.1% கூட போகல. அப்ப முழுமையாக தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஒரு நிலைமையில தேவன் கொண்டே வச்சிருக்கிறாரு. படிங்க. ஈசாக்கு அவங்க அவர் ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டு அதுல வந்து பண்படுத்தி அதுல வந்து பயிர் போட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய விவசாயத்தினுடைய பலன் கூட எப்படி இருக்குங்க, தேவனால் ஆசீர்வதிக்கு போட்டு 100% அங்க முழுமையான பலனை அவர் எடுக்கிறார். விதமாக ஒரு பெருத்த ஒரு ஜாதியாக ஒரு பெரிய ஒரு செல்வந்தனாக அங்க மாறி வர்றார். இப்பதான் வந்து அபிமலேக் என்ன சொல்றாரு ஈசா கிட்ட, எனக்கு பயமா இருக்கப்பா நீங்க என்ன பண்ணிருங்க எங்களை விட்டு போயிடுங்க அப்படி சொல்ற. பக்காவா ஒரு ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துல ஒரு பங்களா கட்டிட்டு ஒரு அருமையான கார் வாங்கிட்டு ஒரு லைஃப்ல அருமையா செட்டில் ஆயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து எப்பா இங்க இருக்க வேணாம், நீங்க என்ன பண்ணிருங்க, நீங்க போயிடுங்க, அல்லது வேலை நிமித்தமாக வேற ஒரு இடத்துக்கு அவ நமக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது அவிதமாக வரும்போது நம்ம என்ன யோசனை பண்ணுவோம். இப்பதான் போய் எல்லாம் ரெடி பண்ணி நினைப்பி வச்சிருக்கேன், இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறேன், சந்தோஷம் சமாதானத்தோட உட்கார்ந்து இருக்கேன், இப்ப வந்து கிளப்புறீங்களே, நமக்கு யோசனையா இருக்கும், விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கும், ஈசாக்கு இங்க என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும் போது அபிமெலேக்கிட்ட கேட்கலாம், ஏன் நீ என்ன பார்த்து நீ பயந்துக்கிற கேட்கலாம், நான் உனக்கு ஒண்ணும் செய்ய போறதில்ல சொல்லலாம், ஆனா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்க்கும் போது அந்த வசனம் திரும்பமாக படிச்சோம்னா, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தார். இவ பாருங்க, அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயாச்சு, அந்த நிலத்தினுடைய பலன் முழுமையாக தேவன் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டுச்சு. இருந்த போதிலும் அங்க அபிமெலேக்கினுடைய வார்த்தை நிமித்தமாக அங்கிருந்து கடந்து போயிட்டார். இது எதுக்காக இருக்கும் நம்ம நினைக்கலாம், சொல்லலாம், தேவன் என் கூட இருக்கிறார், நான் கண்டிப்பா இங்கதான் இருப்பேன், என்னுடைய எதிரிகளை தேவன் நிர்மூலமாக்குவார், நிச்சயமாக என்ன பண்றேன், நான் பயந்து போக மாட்டேன் சொல்லலாம். ஆனா இருந்த போதும் ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய சிந்தையில் இருந்த ஒரே விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, நமக்கும் அபிமெலேக்கும் என்ன பண்ணணும், சண்டை வேண்டாம், அது பயந்து போயில்லை, ஏன்னா சர்வ வல்லவர் அவர் கூட இருக்கிறார், அது நல்லா தெரியும். ஆனா இங்க என்ன விஷயத்தை அவர் வந்து உண்டு பண்றதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டார் சிந்தையிலான்னு பார்க்கும் போது, சமாதானத்தோட போவோம், சமாதானத்தை அங்க உண்டு பண்ணிடுவோம். அது மட்டுமா, தொடர்ந்து நீங்க படிச்சு பார்க்கும் போது நீங்க 19 வசனம் படிக்கலாம், இப்ப அங்க போயிட்டு பள்ளத்தாக்குல என்ன பண்றாங்க, அங்க கிணறு வெட்டி அங்க தண்ணீர் வர வைக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஒரு கிணறு வெட்டுறதுன்னா எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லீங்களா, அங்க துறவுகளை அவங்க வெட்டி தண்ணீர் அவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணீரை வர வச்சாங்க, எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க நமக்கு தெரியாது, இவ்விதமாக அவங்க வேலை செய்யறாங்க. தொடர்ந்து படிங்க, இப்ப பாருங்க அங்க இருக்கிற சில மேய்ப்பர்கள் வந்து ஈசாக்கினுடைய மேய்ப்பர்கிட்ட வந்து அவங்க சண்டை போடுறாங்க, என்னப்பா அதாவது வெற்ற வரைக்கும் விட்டுட்டாங்க, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது எங்களுடைய தண்ணி, இது எங்களுடைய இடம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க.
வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான்.
இப்ப பாருங்க, ரெண்டு துறவு அவங்க ரெண்டு வெட்டிட்டாங்க, முதல் துறவை வெட்டி சண்டை போட்டாங்க, சரி வேண்டாம் இந்த விட்டுற விட்டு கொடுத்துற நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு துறவு விட்டும் போது அங்க கூட என்னாச்சு, சண்டை தான் வந்துச்சு. அடுத்ததா என்ன பண்ணாரு, வசனம் படிங்க,
பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து
மறுபடியும் அந்த இடத்தை விட்டு அவர் பெயர்ந்து போறதா பாக்குறோம். ஆனா இவர் பண்ண ஒரே வேலை, ஒரே முச்சமான வேலை இருந்தீங்களா, ஒவ்வொரு துறவை வெட்டிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிருக்கிறார், அது ஒண்ணுதான் பண்ணிருக்கிறார். அப்ப தொடர்ந்து நீங்க வசனம் நீங்க படிச்சு பார்த்துட்டே போங்க, ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா அங்க சில எதிர்ப்பு மத்தியில் அவங்க அந்த இடத்தை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இது பயந்து போய் போறதில்ல, ஈசாக்கு தெரியும் மிகப்பெரிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நமக்கு தெரியும் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் கூட இருக்கிறார் தெரியும். ஆனா இருந்த போதிலும் என்ன பண்ணாருன்னா சமாதானத்தை நாடி அதை தேடி அதை வாஞ்சித்து என்ன பண்றாருன்னா அவர் கடந்து போகிறவா கூட அங்க இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேகமாக சச்சரவு சண்டை உள்ள அந்த நேரங்கள்ல சபையானாலும் சரி குடும்பமானாலும் சரி நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி நம்ம யோசனை பண்ணி வச்சுக்கணும், சில நேரத்தில் அமைதியா போறது ரொம்ப நல்லது. அது எதை குறிக்கிறது, எதை வந்து முன் குறிக்குது அப்படின்னு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அங்கு அமையும். தேவனுடைய பிள்ளைகளை வந்து சிந்தையில இதை வச்சுக்கணும், ஏதோ நியாயமா பேசுறோம் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து சண்டையில இறங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது சரியான ஒரு சிந்தை கிடையாது. அமைதியா இருக்க வேண்டிய நேரத்தில், வார்த்தைகளை அடக்கிக் கொள்ள வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அவிதமாக நாம் நடந்து கொள்கிறது மிக உத்தமமா இருக்கும் நமக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும் போது அதுக்கு பின்னாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமாதானம் நம்ம பார்க்கும். இவ்விதமாக ஈசாக்கை குறித்து அங்க சொல்றான், எங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப விட்டுட்டு விட்டு அவர் போய்கிட்டே இருக்கிறார். அப்ப ஈசாக்கை குறித்து இவ்விதமாக இவர் பேசுகிற அதே சமயத்தில் இன்னொரு கேரக்டர் குறித்து அங்க பேசுறார், இது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற விஷயம் டைரக்டா பேசுறார். இது யாரை குறித்து பேசுறான்னு பார்க்கும் போது யோனத்தானை குறித்து அங்க சகோதரிங்க சொல்லுகிறதா நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 19 அதிகாரம் 4 வசனம் முதல் 7 வசனம் வரைக்கும் அந்த 3 வசனங்கள் படிக்கலாம்.
இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால்
பிரியமானவர்களே, நமக்கு போனது இந்த ஈசாக்குடைய அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது அநேக நேரங்களில் நம்ம வந்து வாயின் வார்த்தையில கட்டுப்படுத்தி இருக்கணும்னு நம்ம சொல்லிடுறோம், உண்மைதான். ஆனா இந்த இடத்துல ஜோனத்தானுடைய இந்த எக்ஸாம்பிள் இவர் சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, வார்த்தைகளை பேசணும், சில நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளும் கண்டிப்பா பேசணும், அது நியாயமாக அங்க இருக்கணும் சொல்றேன், நீதியாக அங்க இருக்கணும், புரிந்து கொள்ள தன்மையுடைய அந்த மனுஷங்கள் மத்தியில் நம்ம கண்டிப்பா சமாளத்துக்குண்டான வார்த்தைகளை அந்த முயற்சிகளை நம்ம வந்து பேசணும், அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றேன். சவுல் வந்து அங்க தாவீதை வந்து முகாந்திரம் இல்லாமல் வந்து விரோதிக்கும் போது, கொலை செய்ய வந்து முயற்சி பண்ணும் போது அவருடைய மகன் என்ன பண்றார், இங்க வந்து சமாதானத்தை உண்டு பண்றோம், தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாம அந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு உன்னையும் உடைய ஜனத்தையும் வந்து தப்பிவித்தார் தாவீது. அதை நீங்க யோசனை பண்ணுங்க. சோ அவரை நீங்க கொலை பண்ணா கண்டிப்பா குற்றமில்லாத ஒரு பலி, ரத்த பலி என்ன ஆகும், உங்க மேல விழுகும். சில எச்சரிப்பின் வார்த்தைகளை கூட அங்க கொடுக்கிறார். ஆனா இருந்த போதிலும் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் உள்ளடக்கமாக இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது, இரு தரப்புக்கும் இரண்டு நபருக்கும் ஒரு சமாதானத்தை அங்க உண்டு பண்ணணும். எந்த ஒரு காரண காரியமே இல்லை விரோதிக்கிறதுக்கு. ஆனா இருந்த போதிலும் இந்த ஒரு நிலையில யோனத்தான் எடுத்த முயற்சிகள் என்ன பார்க்கும் போது, அங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பிரியமானவர்களே, மூன்று வித்தியாசமான ஒரு எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றும் கூட நமக்கு முழுக்க முழுக்க வந்து நமக்கு அது சரிவாக நாம் அமைத்துக் கொள்ளணும், நம்ம சிந்தையில சரி, நம்முடைய கிரியைகள சரி. இதுதான் வந்து பிரதர் இங்க வந்து இந்த ஒரு சாப்டர்ல நமக்கு கொடுக்கறதா பாங்க. இதுக்கு அடுத்ததாக அவர் கடந்து போகும் போது இவ்விதமாக பைபிள்ல அவர் வந்து அநேக காரியங்களை அவர் எடுத்து சொல்ல முடியும். மூன்று முக்கியமான கேரக்டர்ல அவர் சொல்றார். இது யாருக்காக சொல்றார், எது நிமித்தமாக சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, முற்றிலுமாக சபை ஜனங்கள் அப்படின்னு சொல்றதை விட, சத்தியத்தை கேட்கிறவர்கள் அப்படிங்கிற சொல்றதை விட, இங்க என்ன ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு வேர்ட் கோட் பண்றான்னு பார்க்கும்போது, முழுக்க முழுக்க முழுமையாக தன்னை அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்றார். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கான்சிக்ரேட்டட் பீப்புள் சொல்லி சொல்றார், முழுமையாக அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா இந்த பாடத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழாவது நிலைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட எட்டு படிகள் நம்ம சொன்னோம். அப்ப கிட்டத்தட்ட உச்ச கட்டத்தில் நம்ம வந்து நிற்கிறோம், கடைசி இலையில வந்து நின்று இருக்கோம். அப்ப இது யாருக்குத்தான் பொருந்தும், யாரு தான் இந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான்னு பார்க்கும் போது, முழுமையாக தங்களை அர்ப்பணித்த தேவனுக்கு அர்ப்பணித்த அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஒரு காரியம் பொருந்தும். நானும் சமாதானம் பண்றேன், நானும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு பார்க்கும் போது, நிச்சயமா எல்லாத்துக்குமே அது பொருந்தாதுன்னு சொல்லி சொல்றேன். முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சி நிமித்தமாக திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுதல் நிமித்தமாக இந்த நிலையை அவங்க அடையலாம் ஒழிய, ஆனா இந்த ஒரு நிலை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும் போது, முழுமையாக தங்களை தேவனுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சிந்தைக்கு சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்காக இங்க பொருந்தும் பார்க்கும். இவர்கள் செய்கிற வேலைகள் தான் என்னன்னு பார்க்கும் போது, இங்க சபையின் மத்தியில, சபை ஜனங்கள் மத்தியில, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில, உலகத்தின் மத்தியில சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மிகப்பெரிய ஒரு வேலை பொறுப்பு சொல்லி அங்க சொல்றேன். இதை குறித்து தான் ஏசாயா 35 அதிகாரம் முழுவதுமாக பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தில் உலகம், உலக ஜனம், உலகத்தினுடைய நிலை எவ்விதமாக இருக்கும், இந்த நிலை யார் மூலமாக கொண்டு வரப்படுது, இதற்கு முழு முதற் காரணம் யார் அப்படின்னு நமக்கு பார்க்கும் போது நமக்கு தெரியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய இடுப்பலி, அவருடைய எல்லாவித முயற்சிகள் நாம் பார்க்கும். இருந்த போதிலும் இங்க பிரதர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றார் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சகோதரர்கள், அவருடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் அவரை குறிச்சுதாங்க சொல்றாங்க. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக கூட இந்த ஏசாயா 35 அதிகாரத்தில் சொல்லக்கூடிய எல்லாவித காரியங்களும், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் இங்க நிறைவேறப்பெற காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம் கொஞ்சம் எடுத்து அவங்க வாசிக்கலாம். ஏசாயா 26:3 இங்க பார்க்கும் போது, அதுக்கு இந்த காரியங்களை சொல்லி முடித்து சகோதரர் அங்க சொல்ற, முழுமையாக தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகள் சொல்றார். இந்த வசனத்தை சொல்லும் போது உண்மை உறுதியாய் சொல்றார், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள், அந்த சிந்தை இருக்கிறவங்களுக்கு, முழுமையாக பற்றி கொண்ட அந்த சிந்தை உடைக்கிறவங்க சொல்லுங்க. இங்க சொல்லும் போது சொல்ற, சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு அழைக்கப்பட்ட இந்த பிள்ளைகள், இவங்களுடைய சிந்தையில, இவங்களுடைய இருதயத்தில், இவங்களுடைய வாழ்க்கையில தேவன் பண்ணக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சிந்தையின்படி தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில தேவன் முதல்ல என்ன பண்றாருன்னா, அங்க சமாதானத்தை அங்க உண்டு பண்றான்னு பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்றார். இது எந்த நிலையை நம்ம சொல்ல முடியுங்களா, நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில சொல்ல முடியுமா? ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க, முழுமையாக முழுமையாக தங்களை அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது தேவன் இந்த பிள்ளைகளுடைய சிந்தையில அவங்களுடைய இருதயத்தில் முழுமையான சமாதானத்தை கொடுக்கிறாராமா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இது எந்த நிலைன்னு நம்ம சொல்ல முடியுமா, கெஸ் பண்ண முடியுங்களா? இப்ப இருக்க நிலை சொல்ல ஃபுல்ஃபில் பண்ணும் போது ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கிறார். அது நிறைவு பண்ணும் போது, அது முழுமை அடையும் போது, நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய அர்ப்பணிப்பு எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் நிறைவாகுதோ அந்த நேரத்தில் என்னதுங்க நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் பாயிண்ட். அந்த நேரத்தில் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வசனம். அவர்கள் தன்னுடைய பிரயாசங்களை விட்டு என்ன பண்றாங்க, அதான் சொல்றாங்க. என்ன பிரயாசம், லேபர் சொல்றாரு இங்கிலீஷ்ல, அந்த வார்த்தை அழகான வார்த்தை. தன்னுடைய உழைப்பு, கடினமான உழைப்பு, வேலை, கஷ்டம், பாடுகள், அதிலிருந்து என்ன பண்றாங்க, அவங்க மீண்டு போறாங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்க கஷ்டங்களும் பாடுகளை எல்லாம் பூமியில விட்டுட்டு போறாங்க. ஆனா அவங்களோடு கூட அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய நன்மையான கிரியைகள் கூட அவங்களோடு கூட அங்க போகுதுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். எங்க தன்னுடைய கான்சன்ட்ரேஷன், அர்ப்பணிப்பு நிறைவு பண்றாங்களோ அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு விசுவாசிகிட்ட, அல்லது அந்த தேவனுடைய பிள்ளைகிட்ட தேவன் முழு சமாதான நிறைவான சமாதானத்தை அங்க கொடுக்கிறவரா அங்க இருக்கிறார். பெரியமானவர்களே, இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, சமாதானம் பண்ண போறாங்க சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் சமாதானம் பண்றது இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, உறவைகளை உண்டு தான். எப்படி மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த பலிகளை செலுத்தினாங்களோ, அந்த பலிகள் நிமித்தமாக ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளல. அடுத்த பாவம் செய்யற வரைக்கும் தான் அந்த சமாதானம் இருந்துச்சு. அடுத்த பாவம் செய்யும் போது, அந்த அடுத்த மீறுதலுக்குள்ள போகும்போது அவங்க என்னாச்சு, அந்த குற்ற மனசாட்சியோட இருந்தாங்க. இருந்த சமாதானம் சந்தோஷம் எங்க போச்சுன்னு தெரியல. அடுத்ததாக ஒரு பலி செலுத்தினாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தையில, நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு சமாதானம் நிச்சயமாகவே இல்லைன்னு சொல்லி அங்க சகோதரி அங்க சொல்றதா கடன் பார்க்கும். இவ்விதமாக இருப்பதற்கு, உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் கடந்து ஓடிக்கொண்டுகிட்டே இருக்கிறோம், நம்முடைய ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இருந்த போதிலும் இங்க என்ன பிரதர் சொல்லி வைக்கிறாருன்னு பார்க்கும் போது, இந்த சமாதானத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் அல்லது பரிசுத்தத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன், தேவனுடைய வேதத்தை சொல்லப்படுகிற, அவருடைய சத்தியத்தை சொல்லப்படும் எல்லாவித நற்குணங்களையும் நான் வந்து அடைந்து தீருவேன் அப்படிங்கிறது வந்து இப்ப இல்ல, அது எப்பங்க, அது கடைசி நிலையில, கடை நிலையில நம்முடைய மரணம் நம்ம உயிர்த்தெல்லாம் உண்மைதான். அது அதனுடைய நிறைவு அங்கதான் கிடைக்க போகுது நமக்கு. ஆனா இருந்த போதிலும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னு தெரியுங்களா, நீங்க அன்பை, தேவனுடைய அன்பை பெறணும்னா இங்கிருந்த நீங்க என்ன பண்ணுங்க, அன்பை மற்றவங்களுக்கு கொடுங்க சொல்ற. சோ என்ன பண்றா, பிராக்டிஸ் பண்ணுங்க சொல்றாரு. அதான் உங்களுடைய வாழ்க்கையில அதை பயிற்சிங்க, அதை அனுபவித்து பாருங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து வாங்கிக்கோங்க, இதுதான் அவர் சொல்ற. அதே போலத்தான் இங்க சொல்லும் போது, இந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவான சமாதானத்தை கூட நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய பாவம் வந்து நிரந்தரமா போகலினா கூட திரும்ப 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 அந்த பலிகள் அங்க செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய பலன் என்ன தெரியுங்களா, நிரந்தரமான ஒரு பலி என்னாச்சு அங்க வந்தது. அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது நிரந்தரமான சமாதானத்தை வந்து கிறிஸ்துவோடு கூட உலக ஜனத்துக்கு கொடுக்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இப்ப இருந்தே அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த விஷயத்தை, அந்த ஒரு காரியத்தை நீங்க உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை நமக்கு அழகான ஒரு வார்த்தை, பிளேயிங் கிங்டம் சொல்லணும். அப்ப ராஜ்யத்தில் நம்ம எப்படி இருக்க போறோமோ அது இப்பவே இருந்து பழகிக்கிறது, இப்பவே ருசி பார்க்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ருசி பார்க்கிற அந்த விஷயம். இப்ப அதுக்கு சகோதரி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, ஒரு ஐந்து நிலைகளை அங்க சொல்றார். இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், உலக ஜனத்துல நமக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் இந்த ஒரு அஞ்சு நிலைகளை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஆனா குறிப்பாக இங்க சொல்லும் போது சபைக்குள்ள இங்க குறிப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். சபைக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அங்க இந்த நிலைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பெரியமானவர் சபைக்குள்ள இந்த காரியங்களை வந்து நம்ம வந்து பயிற்சித்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே, சமாதானத்தை பயிற்சித்து பார்க்கணும், சமாதானத்தை உண்டு பண்ணணும், அல்லது சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னனாவே அதுக்கு வேற ஒரு அர்த்தம் என்ன இருக்குங்க, சபைக்குள்ள என்ன இல்ல சமாதானம், அது உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், முழுமையான நிறைவான சமாதானம் இப்ப கிடைக்காது, அப்பதான் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற சமாதானம் எல்லாம் இப்படிப்பட்டதாக தான் இருக்குங்க, குறைவானதாக தான் இருக்கு, குறைவான ஒரு அபூர்ணமான ஒரு சமாதானம் தான். ஆனா இருந்த போதிலும் இதுல நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க சொல்ற. இதுல ஐந்து காரியங்கள் சொல்லும் போது, அதுக்கு முன்பதாக ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணிக்கலாம். இப்ப சகோதரன் சபைக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவங்களுடைய மனதின் வேண்டுதல் அந்த வாஞ்சைக்கு ஏற்ற விதமாக ஒரு சமாதானத்தோடு வந்து நமக்கிட்ட சமாதானத்தை எதிர்நோக்கி நம்மகிட்ட வராங்க. ஒரு பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில இருக்கு, சொந்த வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை எதிர்நோக்கி என்ன பண்றாங்க, நம்ம நோக்கி வராங்க. அப்படி வரும்போது நம்ம என்ன நிலைகள்ல நம்ம அவங்களுக்கு வந்து சில காரியங்களை சமாதானத்துக்குண்டான காரியங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒண்ணு, இன்னொரு விஷயம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல ஆங்கிள் அவர் சொல்லிட்டு வர்றார். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நம்முடைய சமாதானம் அவங்க சொல்ற, எனக்கு சமாதானம் இல்லை மனதில், என்னுடைய சிந்தையில சமாதானம் இல்ல, எனக்கு சமாதானம் வேணும். ஒரு சகோதரன் சகோதரிட்ட போய் நான் கேட்கிற விஷயம் இது சொல்றேன். இன்னொரு வகையில பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இரண்டு தரப்பினர் அங்க சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரண்டு தரப்பினர் என்ன பண்றாங்க, சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சமாதானத்திற்கு அங்க இல்ல அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மத்தியில சமாதானத்தை எப்படி உண்டு பண்றது, இந்த ஒரு காரியத்தை குறித்து அவங்க கூட அங்க பேசுறதா கூட பார்க்க, இதெல்லாம் பார்க்கும் போது பொதுப்படைய ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் மாத்திரம் இவர் சொல்லி முடிக்கிறார். இவ்விதமாக நம்ம கடந்து போனோம்னா, இந்த ஐந்து நிலைவுகளாக கடந்து போனோம்னா கண்டிப்பாக நிச்சயமான ஒரு சமாதானம், அது தற்காலிகம் தான், நிரந்தரம் மற்றது தான், இருந்த போதிலும் ஒரு சமாதானம் இந்த சபைக்குள்ளாக கிடைக்கும்னு சொல்றார். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவ்விதமாக ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி சமாதான தேடி தங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் சொல்லிட்டு ஒரு புதிய சிருஷ்டிகிட்ட வரும்போது அவங்க செய்யக்கூடிய முதல் காரியம், செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு பார்க்கும் போது அதை கவனித்து கேட்க வேண்டும். லிசனிங் சொல்றார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை கவனித்து கேட்க வேண்டும் சொல்லி அவங்க சொல்றாரு. ஒரு சகோதரன் வந்து வரார், அல்லது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, ஒரு தரப்பினர் அங்க பிரச்சனைக்கு வராங்க. இப்ப இன்னொன்னு சொல்லலாம், யாரும் அப்படி வர்றது கூட இல்லை இல்லைங்களா. அப்ப அது கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதெல்லாம் தாண்டி சுத்த மனசாட்சியோடு கூட சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு அவரோடு வாஞ்சியோடு கூட வரவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் அவர் சொல்லி வைக்கிறார். முதல்ல அவங்களுடைய காரியங்களை என்ன பண்ணணும், அதை கேட்டு கேட்கிறவர்களாக அங்க இருக்கணும் சொல்லி சொல்றோம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த பிரச்சனையை பேச வராங்கன்னா, இருங்க பிரதர் அல்லது இருங்க சிஸ்டர், நான் சொல்ற விஷயங்களை முதல்ல நீங்க கேட்டுருங்க, அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அதுல அந்த பிரச்சனையில கேட்காமயே தேவனுடைய சத்தியத்தை நீங்க படிங்க, அதுல நடக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் சரியல்ல சொல்லி சொல்ற, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, அவங்கள பேச விடுங்க சொல்ற. இதுதான் அங்க யார் சொன்ன விஷயம், யார் பண்ணின விஷயம், ஆபிரகாம் பண்ணின விஷயம். வாய்ப்புகளை கொடுங்க சொல்ற, பேச விடுங்க. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அறிந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சொல்லி சொல்றேன். பிரியமானவர்களே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசும் போது அதை கேட்கும் போது ரொம்ப அந்நியமா இருக்கும், நமக்கு ரொம்ப தூரமா இருக்கும், இதெல்லாம் நம்ம பண்றோமா இல்ல பண்ணணுமா இதெல்லாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அங்க வந்து கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஐந்து நிலைகள், இவ்விதமாக இருக்கணும் சொல்றார், இவ்விதமாக பழகிக் கொள்ளுங்க சொல்லி அங்க சொல்றார். அப்ப ஒரு சகோதரன் வரும்போது அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும், பல சூழ்நிலையில வந்து பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனா அவனுடைய மனது அவனுடைய சிந்தை என்ன நிலையில இருக்கும்னு பார்க்கும்போது மிகுந்த பாரத்தோடு கூட தொய்ந்து போகக்கூடிய அந்த ஒரு நிலையில நிச்சயமாக அந்த சகோதரன் சகோதரி இருப்பாங்க, அவங்களுடைய சிந்தை அங்க இருக்கும்னு சொல்லி அங்க பார்க்கும். இருந்த போதிலும் இங்க அவங்களை பேச விடுங்க சொல்றாரு. போன வாரத்துக்கு அந்த ஒரு வசனம் படிச்சோம், ஞாயிற்றுக்கிழமை யாக்கோபு அவர் எழுதின நிருபத்துல அந்த வசனம் எவ்விதமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, நீங்கள் கேட்கறதுக்கு நீங்க எப்படி இருங்க, ரொம்ப தீவிரமா இருங்க சொல்லி சொல்றாரு. அப்ப தீவிரமா எப்படி தீவிரத்தை காமிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அமைதியா பொறுமையா அவங்க பேசுறத கேளுங்க. பிரதர், இந்த பிரச்சனையை நம்ம வந்து அடுத்த வாரம் வச்சுக்கலாமா, எனக்கு பஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அல்லது நான் போயிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, இல்ல இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, நீங்க ஜபத்துல வைங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கூடாத காரியங்கள் சொல்றோம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை வந்து உங்களை நோக்கிட்டு அல்லது என்னை நோக்கிட்டு வந்து அவர் பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிந்தையில எப்படி இருக்கும், அவருடைய மனதில் நான் எப்படி இருக்கேன். சோ இவங்ககிட்ட நான் சொன்ன நான் நிச்சயமா அதுக்குரிய என்ன பண்ணும் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல வந்து அவர் பேசுறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி அல்லது நிராகரிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி பேசுறவங்க நிச்சயமா என்னாகும், அந்த சகோதரன் அந்த சகோதரி நம்ம இழந்து போவோம். உண்மை அது, இழந்து போவோம். கேட்கணும், உட்கார்ந்து அமைதியா கேளுங்க சொல்றாரு. ஜஸ்ட் அதான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க சொல்றாரு. அமைதியா உட்காந்து கேளு, பேச வேண்டாம். கேட்கறதுக்கு உங்க காதில் எப்படி இருக்கணும், தீவிரமா இருக்கணும். அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க சொல்ற, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கங்க சொல்ற. இரண்டாவது ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், ஞானமாக செய்யக்கூடிய விஷயம். இந்த முதல் நிலையில் அநேகரும் என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம்னா உண்மைதான் கேட்கிறோம். இப்ப என்னை பார்த்து என்ன வந்து ஒரு சகோதரன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒரு பாத்திரமான என்று எண்ணி எங்கட வந்து சொல்றாங்களே, ஓகே கையை கட்டிட்டு என்ன பண்றோம், அமைதியா உட்கார்ந்து கேட்கிறோம், உண்மைதான். ஆனா அடுத்த நிலை நம்ம தவறு போறோம், என்ன அப்படின்னு பார்க்கும் போது அஷூரன்ஸ் ஆஃப் டிவைன் கேர் அப்படி சொல்ற, கேட்கிற அந்த சகோதரன் கேட்கிற அந்த சகோதரிக்கு அடுத்ததாக நம்ம என்ன கொடுக்கணும், என்ன விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாயின் வார்த்தைகளோ அல்லது என்னுடைய சிந்தைகளோ என்னுடைய கற்பனைகளோ என்னுடைய கதைகளோ இதை நான் பேசுறது கிடையாது, அதான் அங்க சொல்ற. அப்ப இங்க என்ன காரியத்தை அவருக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது, காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டோம், அடுத்ததாக நாம் ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றாரு பார்க்கும் போது, நிச்சயமாக தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சத்தியத்தின் மூலமாக என்ன காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோமோ அதைத்தான் அங்க பேசணும் சொல்லி அங்க சொல்றாரு. என்ன காரியங்கள் இங்க இருக்கு சத்தியத்துல, வசனத்துல என்ன காரியங்கள் இருக்கு? ஒரு சகோதரர் ரொம்ப டிப்ரெஸ்ஸா வந்திருக்கிறாரு, அவர் ஆறுதல் படுத்தக்கூடிய சில காரியங்களை அவர் பேசணும்னா நான் என்ன பேசலாம்? வேதத்துல இருந்து வசனம் பேசலாம், மிக முக்கியமாக வாக்குத்தத்து வசனங்கள் பேசணும். அதுதான் நமக்கு ஏற்கனவே பாடத்துல பார்த்துக்கோம், வசனத்திற்கும் வாக்குத்தத்த வசனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு, அது புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப வசனங்கள் நம்ம படிக்கலாம், அதை புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். வாக்குத்தத்த வசனங்கள் அப்படின்னு பார்க்கும் போது உண்மையாக அது மிக மேன்மையான காரியங்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைகள்ல உணர்றதை காட்டிலும் ரொம்ப துக்கமாக பாரப்பட்டு ரொம்ப தொய்ந்து போயிருக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த வாக்குத்த வசனங்களை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, நம்மகிட்ட அந்த புக்கே இருக்கு இல்லையா, எடுத்து படிச்சு பாருங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளை எவ்விதமாக வந்து அவருடைய வார்த்தையினால தேய்ச்சி இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்கிற அந்த ஒரு காரியம் சொல்றேன். அதுக்காக சொல்றாரு இங்க என்ன பார்க்கும் போது, வாக்குத்த வசனங்கள் நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணுங்க, ஆறுதல் படுத்துங்க சொல்றாரு. அநேகமாக இந்த காரியத்தில் நம்ம தவறி போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே வந்து நம்ம மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, ஒண்ணு அப்படியே வந்து ஷேர் பண்ணிட்டாலும் நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை, அப்படியே கேட்டுட்டாலும் நானும் ஏதோ சில காரியங்கள் நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரே காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம சொல்லிடும். அது அல்ல, இங்க என்ன சொல்றாருன்னா, வசனங்களை கொடுங்க, வசனங்களை கொடுங்க. அவங்க செத்து போன அந்த ஆத்மாவுக்கு அந்த வசனங்கள் ஜீவனை கொடுக்குமா, அதுதான் ஜீவ வசனம். அப்ப அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ணும், உயிர் கொடுக்கும். தொய்ந்து போயிருக்கிற அந்த ஆத்மாவுக்கு அது உயிர் கொடுக்கும் சொல்ற. ரெண்டு வசனத்தை எக்ஸாம்பிளா சொல்றேன், எபிரேயர் 13:5 பாருங்க.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
இந்த வசனம் எத்தனை பேர் படிச்சிருக்கோம் நம்ம? அநேகமா எல்லாரும் படிச்சிருக்கோம். அப்படி நம்ம உட்கார்ந்து படிக்கிறீங்கன்னா சகோதரர் என்ன பண்ணிருக்காங்க, டாக்கு மூலமா சொல்லியிருக்கிறாங்க, உண்மைதான். நம்ம இங்க உட்கார்ந்து புஸ்தகம் மூலமா படிச்சிருக்கிறோம், உண்மைதான். ஆனா எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம், அதை வசனம் திரும்பமாக நிறுத்தி நிதானமா படிச்சோம்னா, நான் தேவன் சொல்றாரு, சகோதரன் சகோதரி சொல்லல, என்னுடைய அப்பா அம்மா சொல்லல, என்னுடைய சகோதர சகோதரி சொல்லல, என்னுடைய சொந்த பந்தம் சொல்லல, தேவன் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை இருக்கு. அவர் சொன்னதான் சரியா இருக்கும், நிறைவா இருக்கும். அப்படி நிறைவா இருந்தா தான் முழு சமாதானம் கூட நமக்கு கிடைக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை சொல்றார். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி கஷ்டம் என்ன கஷ்டம் சொல்றார் அந்த வசனத்துல, பணத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப கஷ்டம் இருக்கா, நான் உன்னை விட்டு என்ன பண்றது இல்லை, விலகுறது இல்ல, உன்னை கைவிடுகிறது இல்ல சொல்றார். மிக முக்கியமான ஒரு வாக்குத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம், பொதுப்படையான எல்லாவித காரியங்களுக்கும் எல்லாவித கவலைகளுக்கும் ஒரு வசனம் இருக்குங்க, அது எங்க இருக்கு சொல்ல முடியுங்களா? பேதுருல இருக்கு. அது என்ன வசனம் சொல்ல முடியுமா? 1 Peter 5:7 படிக்கலாம். வசனம் தெளிவா படிங்க, அவர் உங்களை, தேவன் நம்மை விசுவாசிக்கிறார், அது உண்மைதான் சரிங்களா. அப்ப அவர் நம்மை விசாரிக்கிறவரான படியினார், அவர் நம்மை விசாரிக்கிறான படியினார். அப்ப என்னப்பா உனக்கு கவலை, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கிற, ரொம்ப டல்லாயிட்டு இருக்கிற, ஏன் ஓட்டம் குறைஞ்சு போச்சு, ஏன் உட்கார்ந்துட்ட, ஏன் உன்னால முடியலையா, என்னென்ன கேள்வி கேட்டா எப்படி எப்படியெல்லாம் விசாரிக்கணுமோ அப்படியெல்லாம் விசாரிக்கிற, அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியினால நீங்க என்ன
பண்ணுங்க,
ஆமா உங்களுடைய கவலைகளை, அதான் உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க, அவர் மேல வச்சிருங்க சொல்ற. வசனம் முடிஞ்சிருச்சா? இந்த விதமான வாக்குத்த வசனத்தை நாம் படிச்சுக்கொள்ளும் போது, அதை பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே முழு சமாதானத்துக்குள்ளாக நம்ம வழி நடத்தப்படுவோம். பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் போது, நம்ம பேசும் போது அநேக கவலைகள் அநேக பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கலாம். ஆவிக்குரிய கவலைகள், இந்த விசுவாசத்தில் ஓட்டத்திற்கு உண்டான கவலைகள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக நம்மளை வந்து கவலைக்குள்ளாக கொண்டு போறது என்ன காரியம் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், இந்த உலகப்பிரமான காரியங்கள் தான். ஆனா இருந்த போலும் ஒன்ன மாத்திரம் நம்ம ஞாபகம், எவ்வித கவலைகள் இருந்தாலும் எந்தெந்த கவலைகள் இருந்தாலும் எல்லா கவலைகளும் வந்து அவர் மேல என்ன பண்ணலாம், அவர்கிட்ட நம்ம நிச்சயமாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எவ்விதமாக விசாரிக்கணும், ஒரு ஒரு தகப்பன் போல ஒரு தாய் போல அவர் விசாரிச்சு நம்முடைய கவலையெல்லாம் என்ன பண்றார், அங்க தீர்க்கிறார். அது மாத்திரமல்ல நிறைவான ஒரு சமாதானத்தை அங்க கொடுக்கிறதுக்கு அங்க காத்து கொண்டிருக்கிறார். அதான் காரியம். இப்ப இவ்விதமாக பார்க்கும் போது இவ்விதமான வாக்குத்த வசனங்களை என்ன பண்ணும், ஜீவனுள்ள வசனங்களை வார்த்தைகளை சகோதரன் சகோதரிக்குள்ளாக கொடுக்கணும், கொடுக்கணும். பிரச்சனைகள் வரும், நிச்சயமாக வரும். இன்னும் குறிப்பாக பார்க்கும்போது சபையினுடைய மூப்பர்கள் அங்க வயசுல மூத்த இருக்கிறவங்க இப்ப இவங்க கிட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். சோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், விவிதமான காரியங்களை வந்து அவங்க வந்து கடைபிடிக்கும் போது அதை கையில் எடுத்து அதை கிரியை மூலமாக காண்பிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க இருக்கணும். இரண்டாவது மேல பார்க்கும் போது தேவனுடைய வசனங்களை அங்க கொடுக்கணும், ஆறுதலான வசனங்களை கொடுக்கணும். அதுதான் சொல்றார். மூன்றாவது பார்க்கும் போது இங்க வாய்ப்புகளை தேடணும் சொல்றார், எக்ஸ்பிளோரிங் ஆப்ஷன்ஸ் சொல்றார். வாய்ப்புகளை தேடணும், வசனங்களை மாத்திரம் கொடுக்கறது இல்ல. பிரியமானவர்களே, எல்லாத்துக்குமே வசனம் கொடுக்க முடியாது. அதான் சொல்ற அடுத்தது, எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையும் வசனங்கள் மாத்திரம் கொடுக்க முடியாது. சில நேரங்கள்ல நம்முடைய சொந்த சாட்சிகள் கூட அங்க தேவைப்படும். இன்னைக்கு பெண்டிகாஸ்ட்ல போயிட்டு என்ன இருக்கும், சாட்சியின் நேரம் இருக்கு, தனியா சாட்சியின் நேரம். ஆனா அவங்களுடைய சாட்சிகள் பலவிதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போன வாரம் ஒரு பூராண அடிக்கிறதுக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப சாட்சிகள் அவிதமா இருக்கு, ஆனா நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அங்க வெளிப்படுத்தல விசேஷம் சொல்லப்படுது. சாட்சி என்ன அல்லது தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகிற வார்த்தைகள், அவரை பற்றி சொல்லுகிற அநேக விஷயங்கள் நாங்கள் சாட்சிகளாக அங்க இருக்கு. அதைத்தான் இங்க செய்யணும். சகலம் தோய்ந்து போய் வரும்போது, பாடுகள் மத்தியில் வரும்போது வசனங்களை கொடுங்க. இன்னும் அதிகமாக உங்களுடைய சுய சாட்சிகள் கூட என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனா அந்த சுய சாட்சிகள் எப்படி இருக்கணும், தேவனுக்கு மகிமையா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை எங்க பிரசங்கிக்கிற விதமாக அங்க இருக்கணும். அவருடைய பாடுகளை, அவருடைய ஈடுபலிகளை, அவருடைய அந்த அன்பை அங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக அங்க இருக்கணும் சொல்லி அங்க சொல்றார். இது எப்படி நம்முடைய வாய்ப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது, இப்ப சகோதரன் வரார் அப்படின்னா எப்படி நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு அதே பாயிண்ட்ல இன்னொரு சின்ன ஒரு காரியம் அங்க சொல்றார். என்ன பார்க்கும்போது முதல்ல சில கேள்விகளை அவங்க கிட்ட கேளுங்க சொல்றார். கேள்விகளே கேளுங்க. ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவங்க சொல்றாங்க, நம்ம அதுக்கு திரும்ப வசனம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கறது இல்ல. அவங்ககிட்ட சில கேள்விகளை கேளுங்க. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க என்ன பண்ணனீங்க, சில விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும், கேள்விகளா கேட்டு வைக்கணும். அப்படி கேட்கும் போது அடுத்ததாக என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம், அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் அல்லது அவங்களுக்கு வந்திருக்கிற இந்த சோதனை சத்தியத்தின்படி வந்திருக்கா அல்லது உலக பிரகாரமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அறிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அதன் நிமித்தமாக அதன்படியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய ஆறுதலை வந்து அங்க சொல்லலாம், நம்முடைய சமாதானத்தை அங்க சொல்லலாம் சொல்லி இங்க சகோதரர் அங்க சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல இதே பாயிண்ட்ல இன்னொரு அடுத்ததாக ரொம்ப அழகான பாயிண்ட் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, அடுத்ததாக நீங்க சொல்லி வச்சுட்டு அவங்கள முட்டி போட வச்சுட்டு நீங்க கூட என்ன பண்ணுங்க, முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்க சொல்ற. எத்தனை பேர் பண்றோம் நம்ம, ஒரு சகோதரன் வந்திருக்கிறார், ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது வேத வசனத்தை நம்ம எடுத்து காண்பிக்கிற உண்மைதான், சில காரியங்களை வந்து நம்ம சொல்றோம், நம்ம சொந்த காரியங்களை சொல்ற உண்மைதான். ஆனா உடனே அந்த நேரத்திலேயே அந்த நிமிஷத்திலேயே நம்ம முழங்கால் படிவிட்டு எத்தனை பேர் வந்து அவங்களோடு கை கோர்த்து நம்ம ஜபம் பண்றோம் அப்படிங்கிறது இல்ல, நிச்சயமாக இல்ல, நமக்கு தெரியும். அடுத்த என்ன சொல்றான்னு பார்க்கும்போது ஜபம் பண்ணுங்க சொல்றார். அந்த பிரதர் கூட நீங்க என்ன பண்ணுங்க, முழங்கால் படிவிட்டு ஜபம் பண்ணுங்க. யோசனை பாருங்க, கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்ம அப்படி போயிருக்கிறோம், ஒரு சகோதரன் சத்திய வசனங்களை சொல்லிட்டு ஆறுதலான காரியங்களை சொல்லிட்டு பிரதர் முட்டி போடுங்க, தேவன்ட்ட என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம் அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க கிடைக்கக்கூடிய அந்த சமாதானம் எவ்விதமாக இருக்கும், அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது அலியா என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, ஜபம் மாத்திரம் கிடையாது, இன்னொரு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க சொல்றார். இது ஒரு ஆரோக்கியமான சிந்தை சொல்றார், டிஸ்கஸ் பண்ணுங்க, அது என்ன பிரச்சனை, ஒரு சகோதரனை வச்சுட்டு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் மாத்திரம் அதை சிந்திக்கிறது இல்ல, இன்னும் ரெண்டு சகோதரன் சகோதரி அதை பத்தி யோசனை பண்ணி பார்க்கும் போது இன்னும் வேறு கோணங்களில் தீர்வுகள் கண்டிப்பா என்ன பண்ணும் அங்க வரும், வேறு கோணங்களில் சமாதானத்துக்கு உண்டான வழிகள் அங்க பிறப்பிக்கப்படும், அதை கூட அங்க சொல்லி வைக்கிறார். பெரியமாள் அவர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம செய்யும் போது ஒரு காரியத்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றாங்க. ரொம்ப கவனத்தோடு இது செய்யணும், கவனத்தோட செய்யணும். சகோதரன் இருந்து பிரச்சனைகளை நம்ம வாங்கிக்கிறது, அவங்களுக்காக ஆலோசனை சொல்றது, எல்லாம் கவனத்தோட இருக்கணும். அதே போல மற்ற சகோதரர்கள் கூட உட்கார்ந்து அதை பகிர்ந்து கொள்கிற இந்த விதம், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த சகோதரன், பாதிக்கப்பட்ட சகோதரன் எதற்காக வந்திருக்காருனா, ஒரு முழுமையான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தில் தான் வந்திருக்கிறார். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்க பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் போது, தேவன்ட்ட முதல்ல வந்து எல்லா சகோதரனுக்கும் தேவன்ட்ட தான் போறாங்க, உண்மைதான். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த தீர்வு, அந்த சமாதானம் கொஞ்சம் லேட் ஆகவும் போற அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க மற்ற சகோதரன் சகோதரிட்ட நிச்சயமா வராங்களாம். அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உடனடி தீர்வு, ஒரு சமாதானம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட வராங்க. ஆனா பிரதர் இங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா, அதை ஒரு கேலி கூத்தா மாத்திராதீங்க சொல்றாரு, ஒரு கிண்டலாக மாத்திராதீங்க, அது மற்றவர்களோடு என்ன பண்ணுங்க பரப்பிட வேண்டாம் சொல்றார். அது வேறு விதமாக நீங்க வேலை செஞ்சு நீங்க எடுத்துட்டு போயிட வேண்டாம். சகோதரனுக்கு அந்த சமாதானத்துக்கு உண்டான வழியை மாத்திரம் நீங்க அவர் கண்டுபிடிச்சு அவர் கொடுங்க, அந்த வழியில் அவர் நடந்து போயிடுவார். அதான் சொல்றேன். அப்புறம் இவ்விதமான நிலைகளை கடந்து போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக அங்க இருக்கணும் சொல்றார். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, அவர் சமாதானத்தோடு கூட போறாரான்னு தெரியாது, ஆனா ஒரு தீர்வை வாங்கிட்டார் கையில, திரும்பமாக அவர் வீட்டுக்கு போறார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவரை பாக்குறீங்க, அல்ல அடுத்த கிளாஸ்ல பாக்குறீங்க, அடுத்த என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், நியாயமா என்ன பண்ணணும், விசாரிக்கணும், போயிட்டு என்ன பண்ணணும், பிரதர் இப்ப எப்படி இருக்கிறீங்க, பிரச்சனை எப்படி இருக்கு, சரியாயிடுச்சா, குறைஞ்சிருக்கா, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றாருன்னா, ஃபாலோ அப் சொல்றார், ஃபாலோ அப் சப்போர்ட் சொல்றார். திரும்பமாக அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், எவ்விதமாக நடக்கிறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, அவங்களுடைய பிரச்சனை எந்த நிலையில இருக்கு, சமாதானத்தை சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்களா, பின்னாடி அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவையான காரியங்களை என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட பார்ப்போம். ஒரு வசனம் படிக்கலாம், பிரசங்கி 18:24. இவ்விதமாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவராக கருதப்படுறாங்க படிங்க, வசனம் 18:24. நீதிமொழி 18:24. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்கு சகோதரன் இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துறார். ஒரு சிநேகிதன் சொல்றார், இப்ப ஒரு சகோதரன் ஒரு பிரதர் சொல்லல, அவரு ஒரு சிநேகிதன் சொல்றார். நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். என்ன வசனம் அது, என்ன வசனம் அது, சிநேகிதன் சொல்றேன், ஆனா அந்த வசனம், அந்த வசனம் படிங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனம் பிரதர் ரொம்ப அழகாச சொல்லி வச்சிருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவன் எப்படி பண்ணா இருக்காங்க, சிநேகிதன் அங்க சொல்றார். அப்ப ஒரு ஃப்ரெண்ட்லி லவ் சொல்றார், அவிதமாக தான் இங்க ட்ரீட் பண்ணணும். ஒரு பிரதர் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, ஒரு க்ளோஸ்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அவங்க கிட்ட. எவ்விதமாக ஒரு சிநேகிதனை வந்து நம்ம சிநேகிப்போமோ, எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும் அவங்க வாழ்க்கையில. அப்ப அவிதமாக இருக்கும்போது அந்த நிலையில இந்த பிரதர்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணணும் சொல்லி அங்க சொல்றாங்க. அப்ப இவ்விதமாக சொல்லுங்க பிரதர், படிங்க இந்த வசனம் சொல்லுங்க, ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. யோவானா, யோவான் 15:13 படிங்க பிரதர். அதுதான் சொல்றாருங்க, தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக கொடுக்கிற அந்த ஜீவன், அதை காட்டிலும் வேற ஒரு நிலையில அந்த அன்பு இல்ல சொல்றாரு. அதையும் அதுக்கு மேலான ஒரு அன்பு நிச்சயமாக அங்க இல்ல. அதனால தான் அங்க சொல்லும் போது என்ன பண்றாரு, நான் உங்களை என்ன பண்றேன், சிநேகிதர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றேன்னு சொல்றேன். அப்புறம் இவ்விதமாக இங்க பிரதர் ரெண்டு ஒரு பாயிண்ட் அங்க சொல்றார். அடுத்ததாக கடைசியா 5வது பாயிண்ட் என்ன சொல்லி வைக்கிறார், இந்த ஸ்டெப் 5th ஸ்டெப் என்ன சொல்றாரு பார்க்கும் போது, கான்பிடென்சியலி சொல்றார். அதாவது ஒரு உத்தரவாதத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட அங்க இருக்கிற ஒரு நிலை. இது என்ன நம்பிக்கை, யார் யார் மேல வைக்கிற நம்பிக்கை, இது 4 பாயிண்ட்ஸ் யாருக்காக சொல்லப்படுங்க, யார் சமாதானத்தை உண்டு பண்றாங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. 5வது பாயிண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு தான். அப்ப சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு எப்படி இந்த ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை வேணும், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்கிற அந்த சகோதரனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு நம்பிக்கை வேணும், கண்டிப்பா இந்த பிரச்சனை நான் விடுதலை ஆயிடுவோம், பிரதர் இந்த விதமாக என்ன பண்ணிருக்கார், ஹெல்ப் பண்ணிருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வேணும். ஆனா சமாதானத்தை உண்டு பண்ணவர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமாக அவருக்கு கூட நம்பிக்கை வேணும். அது என்னன்னா, இந்த சகோதரன் எப்படி இருப்பாங்க, இந்த பிரச்சனைகள் இருந்து அவர் விடுதலை ஆயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது ஒரு வித்தியாசமான பாயிண்ட் சொல்றேன். அப்ப அவங்களை விட்டுறது இல்ல, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஓகே ரைட் பிரதர் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. அவங்க இந்த எடுக்கிற இந்த முயற்சியினுடைய ஆரம்பத்தில இருந்து ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கைனா, கண்டிப்பாக நிச்சயமாக இந்த சகோதரன் வந்து ஒரு முழு சமாதானத்தை, நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைச்சா தான் இந்த மாதிரி இந்த விதமான வழிகள் அவர் கடந்து வருவார். எப்படின்னா, அவங்களுடைய ஆறுதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வசனங்களை எடுத்துக் கொடுக்கறது, அவரோடு கூட ஜபம் பண்றது, அவங்களை திரும்ப திரும்ப சந்திக்கிறது, அவங்களுடைய நலன் விசாரிக்கிறது, இது எல்லாம் சொல்றார் கடைசி பாயிண்ட்ல. இவ்விதமாக வந்து தன்னுடைய நம்பிக்கையை என்ன பண்றாங்க, அவங்க மேல வச்சிருக்காங்க, அது வளர்த்துக் கொள்வாங்க, மிகுந்த நம்பிக்கையோடு கூட இந்த காரியங்களை அவங்க செய்து முடிப்பாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவதா கூட நம்ம பார்க்கிறோம். பின்னர் இந்த இடத்துல தான் ஒரு எச்சரிப்பின் வசனம் சொல்றாரு, இந்த கடைசி நிலையில இவ்விதமாக இந்த காரியங்களை செய்யறவங்க வேறு விதமான சிந்தைகள் அவங்க போயக்கூடாது. நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க, 20:19. நீதிமொழிகள் 20:19. எப்படி மறுபடியும் படிங்க, தூற்றி கொண்டு திரிகிறவன் எப்படி இருக்கிறான்? அப்ப ஒரு பிரதர் வந்து ரொம்ப சீக்கிரம் தன்னுடைய பர்சனல் மேட்டர் வந்து அவர் பேசுறார் சொல்றார் அப்படின்னா, அதை என்ன பண்றது இவங்க? சரியான இடத்துல சொல்லலைன்னா கண்டிப்பா அது என்ன ஆயிடுங்க, ஸ்ப்ரெட் ஆயிடும், மொத்த எல்லா சகோதர சகோதரிக்கும் போயிடும். சகோதர சகோதரிகளுக்கு போனா பரவாயில்ல, எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி மைண்டோட வந்து உட்கார்ந்து, பிரதர் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காமா, ஓகே நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான சிந்தையோடு கூட வந்து உட்கார்ந்தா ஓகே, ஆனா அதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட அப்படியே கடந்து போச்சுன்னா அது வேறு விதமா போயிடும். வசனத்துடைய நிறைவு பண்ணிருந்தத அதுதான் சொல்றாரு. இது இந்த இந்த வசனம் யாருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, ஒருவேளை மனதுல சஞ்சலம், தவிப்புகள், பாடுகள், ஒரு எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிடுறானா, தேவன்கிட்ட கடந்து போங்க சொல்றார். ஒருவேளை அது லேட் ஆகலாம், முடியல அப்படிங்கும் போது சகோதரத்தை சொல்லுங்க. அப்படி சகோதரத்தை சொல்லும் போது அவங்கள வந்து எந்த சரியான சகோதரன், சரியான சகோதரி நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க சொல்றேன், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அதை எப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாகவே ஆவின் சிந்தையின்படி சத்தியத்திற்படி நடக்கக்கூடிய சகோதரன் சகோதரி. நமக்கு தெரியும் நிறைவான ஒரு சமாதானம் இல்லைன்னு தெரியும், அதே போல நிறைவான ஒரு சமாதானத்தை, நிறைவான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரனோ எந்த ஒரு சகோதரி நிச்சயமாக இன்னைக்கு இல்லை. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்த போதிலும் இதை பிராக்டிஸ் பண்றவங்க ரெண்டு சைலி நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தாங்க கொடுக்கிறாங்க. இதன் மூலமாக சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், அதான் சொல்றேன். அப்ப அந்த அனுபவம் மூலமாக மெய் சமாளத்துக்கு உண்டான வழியை நம்ம நாடி நிச்சயமாக நம்ம போவோம். பெரியமான இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், 2 பேதுரு நிருபம் 3:11-13. 2 பேதுரு 3:11-13. இந்த வசனத்தை சொல்றார், இந்த பாடத்தின் கடைசி பகுதியில் அவர் வரப்போது இந்த வசனத்தை 13வது வசனத்தை குறிப்பா அவர் சொல்றார், அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் ஆகலாம் அங்கு உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் பார்க்கும் என்ன இழந்து போயிட்டாங்க மனுக்குலம், இந்த உலகம் என்ன இழந்து போச்சுன்னா மெய் சமாதானத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க, அதுதான் உண்மை. ஆனா இந்த கடைசி பகுதியில் பிரதர் இந்த வசனத்தை எடுத்து உபயோகிக்கிறார், இதை சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சமாதானம் அப்படிங்கிற வார்த்தையே இங்க இல்ல, நமக்கு நல்லா தெரியும். அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள் சொல்றார், ஒரு புதிய பூமி அங்க உண்டாயிருக்கும். அப்ப சமாதானத்திற்கு பதிலாக என்ன ஒரு வார்த்தை இங்க வந்திருக்கு, நீதி சொல்றார். அப்ப நீதி அங்க வருது. அப்ப என்ன ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, மெய் சமாதானத்தை, நிறைவான சமாதானத்தை, பூரணமான சமாதானத்தை ஒருவன், ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி வைக்கிறார். அதான் சொல்றார் நீதி. அங்க சமாதானத்தை இழந்து போனாங்க, திரும்பவும் சமாதானத்தை கொடுக்கல, அதற்கு பதிலாக என்ன கொடுக்கிறாருங்க, நீதியை தேடுங்க சொல்றார், நீதியை கொடுக்கிறார். அப்ப இந்த பூமியானது எப்படி இருக்கலாமா, நீதியினால அங்க நிரம்பி இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த நீதியை அறிந்து கொண்ட இந்த பூமி, இந்த உலக ஜனம் எதை கூட அறிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்ல போனா, உண்மையான மெய் சமாதானத்தை அங்க அறிந்து கொள்ளுவாங்க சொல்லி அங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இல்லைங்க, மெய் சமாதானம் இல்ல, நிறைவான ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்ல உலக ஜனத்தின் மத்தியில. ஏன் சகோதர சகோதர மத்தியில இவ்வளவு வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சு படிக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், ஆனா நம்ம மத்தியில என்ன இல்லைங்க, சமாதானம், நிறைவான சமாதானம், பூர்ணமான சமாதானம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீதி இல்ல அப்படி சொல்லி அர்த்தம். அது கூட ஒரு பாடம் பார்த்தோம் நம்ம. அப்ப நீதி இல்ல. அப்ப அடுத்ததாக நம்ம என்ன எதை நோக்கி நம்ம போகணும், எதை நாடி போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீதி, நீதியை நாடி நம்ம போனோம்னா, உண்மையை நாடி போனோம்னா, நியாயத்தை நோக்கி நம்ம போனோம்னா, நிச்சயமாகவே நம்முடைய மனதில் எப்படி இருக்கணும், குற்றம் செய்யறவனுக்கு மனதில் சமாதானம் இருக்குமா? இல்ல. எப்பவுமே சரியான சிந்தையின்படி சரியான கிரியைகளை செய்யறவன், உண்மையான காரியங்களை செய்யறவன், அவருடைய மனசுல எப்படி இருக்கும்? அதுக்குதான் பேர் மாத்தி கொடுக்கிறார். மனதில் வந்து உண்மையான காரியங்களுக்கு பதிலாக நீதியான காரியங்களை நடத்துக்கிறவன் எப்படி இருப்பாங்க? அவனுடைய மனது வந்து இறுதியும் சமாதானத்தினாலே அங்க நிரம்பி இருக்குன்னு சொல்லி அங்க சொல்லுவதா கூட நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு அதை சொல்றாரு. ஏசாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம தெரிஞ்ச வசனம் தான், 11 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும்போது நீங்க படிங்க. 11:9 இப்ப கர்த்தரை அறிகிற அறிவு அப்படி சொல்ற முழுமையான அறிவினால அங்க பூமி நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாடத்தினுடைய இப்ப சகோதரி என்ன சொல்லி அங்க முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, சமாதானத்தினால, மெய் சமாதானத்தினால எப்படி ஒரு ஆதாம் ஏவாளுக்கு வந்து தன்னுடைய சமாதானத்தை அவர் கொடுத்தாரோ, அதன் நிமித்தமாக தன்னுடைய சிந்தையே இருதயத்தில் அவர் எப்படி சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட மனிதனோடு அவர் இணைந்திருந்தாரோ, அதே மெய் சமாதானம் என்ன பண்ணுங்க, பூமியுடைய கடைசி பகுதியில் கடைசி காலத்தில் இந்த மனுக்குளத்தின் மேல பூமியின் அது கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்னன்னு பார்க்கும்போது, நீதி அங்க சொல்லப்படுறாரு. நீதி சொல்றார். பெரியமானவர்களே, வசனம் ஆதார வசனம் படிச்சோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படி, ஏன் அந்த பாக்கியவான்கள் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் தேவனுடைய புத்திரராக, தேவனுடைய குமாரர்களாக அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதை குறித்து தான் ரோமர்களை எழுதும் போது அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனத்தை அவர் எழுதி வைக்கிறார். எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய புத்திரர்களாக நம்ம இருக்கணும், இருக்க முடியும்? அதுக்கு என்ன ஷார்ட்கட் மெத்தட், என்ன சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்ல போனா என்ன ஒரு காரியத்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த வசனத்தை நம்ம கடைசியாக நம்ம படிச்சு முடிக்கலாம். 8:14 வசனத்துல தேவனி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் யார், அது யாருன்னு பார்க்கும்போது படிங்க சிஸ்டர். இதை சொல்லிதான் பாடத்தை நம்ம நிறைவு செய்யறோம். தேவனுடைய ஆவியினால யார் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினால, அவருடைய சிந்தையினால சொல்றார், அவருடைய சிந்தையினால யார் நடத்தப்படுகிறார்கள், நிரப்பப்படுகிறார்களோ, அவங்க எப்படி இருக்காங்களா, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க சொல்ற. இந்த புத்திரர்கள் தான் என்ன பண்ண போறாங்க, சமாதானம் பண்ண போறாங்க. அந்த சமாதானத்துக்கு முந்தின நிலைமை என்னன்னு பார்க்கும்போது, அவங்க நீதியோடு கூட நடந்த அந்த மெய் சமாதானத்தை அவங்க பெற்றுக் கொள்கிறாங்க. அவிதமாக பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இந்த பூமிக்கு முழுவதுமாக என்ன பண்றாங்க, அவங்க கொடுக்க அவங்க காத்துக்கொண்டிருக்கிறாங்க கூட பார்க்கும். இவங்க தான் தேவனுடைய புத்திரராய் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பாடத்தை சகோதரர் முடிக்கிறாங்க. தேவன் தாமே நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.